महत्संगस्तु दुर्लभ अगम्यघ अमोघ सत्संगम कुछ லேட்ட ஆரம்பிச்சிருக்கோம் ஸ்ரோதாக்கள் நமக்கு. மகான்களுடைய சங்கமானது கிடைப்பதற்கு அரியதானது, வீண் போகாதது, தானா கிடைக்கக்கூடியது. லோகத்துல புருஷ பிரயத்தனத்தினால சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு பல உண்டு, தெய்வ சங்கல்பத்தினால அடையக்கூடிய விஷயங்கள்னு பல உண்டு. இதுல மகத் சங்கம், மகாத்மாக்களுடைய சங்கமானது தெய்வ சங்கல்பமும் புருஷ பிரயத்தனமும் ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். சத்சங்கம் கிடைக்கிறது பரமபாக்யம். நம்மிடத்துல பகவானுக்கு பிரீதி இருக்கு அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, நமக்கு சத்சங்கம் கிடைச்சுட்டே இருக்குன்னா பகவானுக்கு நம்ம இடத்துல நிர்சேதுக கிருபை இருக்குன்னு அர்த்தம். வெரிதே அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு நம்ம இடத்துல பகு பிரீதி இருந்து கொடுத்தனா சத்சங்கம் நிறைய கொடுப்பான். சத்தியம் அதுதான், விடாம கொடுத்துட்டே இருப்பான். ஆத்மாவுக்கு வேண்டியதான ஆதாரம் சத்சங்கம். சத்சங்கத்வே ஜீவன் முக்தி. சத்சங்கம் அவ்வளவு சக்தி, ரொம்ப சிரேஷ்டம். எதிர்ச்சியா கிடைக்கும், எதிர்ச்சியானா தெய்வ இச்சையா லப்யதே அபி தத்கிருபையைவ, அவனுடைய கிருபையினால கிடைக்கும். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பக்தியும் சத்சங்கம், ரொம்ப சிரேஷ்டம். யாரோ எதையோ தேடிட்டு போவன் நடுவில் திடீர்னு ஒரு சத்சங்கம் அமைஞ்சு போற, அதுதான் சத்சங்கத்துடைய பலம். அது மாதிரி அந்த சத்சங்கம் தேடிட்டு இருக்க மாட்டேன், எதுக்கோ எங்கேயோ போவோம், திடீர்னு பார்த்தா சத்சங்கமா, சரி உட்காந்து பார்க்கலாம்னு உட்காரும். அதன் பிறகு அப்படியே சத்சங்கத்துல ஒரு ஆசை வந்துச்சு. ரகுகண மகாராஜன் கபில பகவான தேடிட்டு தான் போனான், ஆனா வழியில ஜடபரதர் பிடிச்சுட்டார். அவன் இப்படி பயன் இருந்தான், தெய்வ சங்கல்பம் அவனுக்கு பல்லக்கு தூக்கிட்டு இருந்த நாலு பேர்ல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால இன்னொரு ஆள் வேணுமே அப்படின்னு அவனுடைய ஆட்கள்லாம் தேடினா ஓரத்துல ஜடபரதர் உட்கார்ந்து அவரை கூப்பிட்டு, அப்பா பல்லக்கு சுமந்து அப்படின்னா சரின்னு வந்துட்டாரு. ஜடபரதருடைய ஸ்வபாவம் அது, யார் எது சொன்னாலும் பண்ணிடுவேன். இவன் அவனை சொல்லலாமா, நான் எவ்வளவு பெரியவன் அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. யார் எதை சொன்னாலும் பண்ணும்படியான ஒரு குழந்தை ஸ்வபாவம். அதே சுபாவம் தான் சமீப காலத்துல கலியுகத்துல துக்காராம் அவருக்கு இருந்து, துக்காராம் மகரம். நிஜமாவே யார் என்ன சொன்னாலும் பண்ணிட்டு இருப்பார், இதை பத்தி கவலையே படமாக. அதனால அவ்வளவு அழகா அவனை கூப்பிட்டார், அவரும் அழகா தூக்குறார், பல்லக்க ஒழுங்கா தூக்கம் ஆகிறார். அதனாலே ரகுகண மகாராஜா உன்னை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்பதான் அவர் திருச்சிந்தே சொல்றார், தசஞ்ச மாவை திரும்பி தசைறியா, அரைச்ச மாவை திரும்ப அசைய அரைக்க போறியாடா பயல அப்படின்னு தூக்கி வாரி போடுறது. திருவடியில விழுந்துட்டா, நீங்க தான் கபில பகவானா? நான் இல்லடாப்பா, நான் மூணு சன்மா சுவாமிடுத்த ஒரு அல்ப ஜீவன், மூணு சன்மா படாது பாடுபட்ட ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கதையை சொல்லி அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவம் சொன்னார்னு காண கிடைக்கும். நிஜமாவே இந்த ரகுவண மகாராஜாவை தூக்கிண்டு போற பல்லக்கில் தூக்கிண்டு போற நாலு பேர்ல ஒருத்தருக்கு எல்லாருக்கும் உடம்பு நன்னா இருந்ததுன்னா ஜடபரதரோட ஒரு சங்கம் அவனுக்கு கிடைச்சிருக்க. எதிர்ச்சையா தெய்வ இச்சை, இவன் ஜடபரதரை பார்த்தா போதும்னு முடிவு பண்ணிடுத்து ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லாம படுக்க வச்சுடுது, உடனே ஜடபரதர் வந்து தூக்க வச்சுடு. அதுதான் ஆச்சரியம். அதனால ஏதோ ஒரு தடசம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒண்ணு நடக்காம இப்படி நீழ்த்துட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் அது இருக்கு. அது புரிஞ்சுக்கோங்க, எதிர்ச்சையா ஏத்துக்கணும். ரகுகண மகாராஜாவுக்கு அந்த வேலைக்காரணத்தின் உடம்பு சரியில்லாம போனதுனாலயே ஜடபரதரோட ஒரு சங்கம். காற்றுல சத்தங்கதி இடமெல்லாம் முக்கியமே இல்லை, மனசு முக்கியம், நேரம் முக்கியம் இல்லை, காலம் முக்கியம் இல்லை, நம்ம வயசு முக்கியம் இல்லை. சொல்றவாளும் கேட்கிறவாளுடைய சத்தையும் தான் முக்கியம், எதுவுமே முக்கியம் இல்லை. சொல்றவாளுக்கும் சத்தம் இருக்கணும், கேட்கிறவாளுக்கும் சத்தம் இருக்கணும். ஏதான ஒரு இடத்த சத்தம் குறைஞ்சா கூட ரசமா இருக்க, பாகவதம் ரசமா இருக்குன்னா சொன்ன சுகபிரம்ம மகர்ஷி பரமசிரத்தையோட சொன்னார், கேட்ட பரிசுத்தம் பரமசிரத்தையோட கேட்டார், சூத ஓராணிகளும் சத்தையோட சொன்னார், சவுனகாதி முனிவர்களும் சத்தையோட கேட்டார், நாரத மகர்ஷி சத்தையோட சொன்னா, வேதவியாச சத்தையோட கேட்டா, பிரம்மதேவர் இடத்துல நாரத மகர்ஷி சத்தையோட கேட்டா, பிரம்மதேவர் சத்தையோட சொன்னார். அதாவே பார்த்தோம்னா ஸ்ரத்தான் அஸ்திவாரமா இருக்கு. ஸ்ரத்தை இல்லை அப்படின்னா எதுவுமே கிடைக்கா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். பகவான் கீதையில சொல்லும் பொழுது யாருக்கு ஞானம் கிடைக்கிறனா யாருக்கு சத்த இருக்கும் அவனுக்கு தான் கிடைக்கிறது. அவன் என்ன ஜாதி, எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எத்தனை வயசா இருக்கு, அழகா இருக்கானா அழகில்லாம இருக்கானா, லோகத்துல அவன் எல்லாரும் ஒதுக்கி தள்ளிருக்காளா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. யாருக்கு ஸ்ரத்த இருக்கு அவனுக்கு ஞானம் உண்டு. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் அபியாசேனத்து கௌந்தேய வைராக்கியேனத்து கிருஷ்யத்தை. விடாமுயற்சி இருக்கணும், அடைஞ்சே தீரணும்னு ஆசை இருக்கணும், தவிப்பு இருக்கணும். இது ரெண்டு இருந்தா யார் வேணா ஞானத்தை அடையலாம். ரகுவணனுக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் இருந்தது. இவரும் சத்தையோட சொன்ன கேட்டு அனுபவிச்சுட்டான். அத்தனை சிரேஷ்டம் இந்த சத்தங்கம் எங்க வேணா எப்ப வேணா எப்படி வேணா லபிக்கும். இப்படித்தான் ரொம்ப ஃபார்மலா நீ எதிர்பார்க்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. சத்தங்கம் திடீர்னு வந்து கிடைச்சிடும், அவ்வளவுதான். எங்கெங்கோ சம்பந்தமே இல்லாம ஒரு சந்தர்ப்பத்துல சத்சங்கம் திடீர்னு வாய்ச்சு. சித்திரகேதுக்கு பார்த்தோம்னா சத்சங்கம் எப்படா வாய்ச்சுது அப்படின்னு கேட்டோம்னா, குழந்தைய இழந்து உடனே துக்கப்பட்டு கிடக்கிற சமயத்துல சத்சங்கம் நாரத மகரிஷியும் அங்கிரச மகரிஷியுமா வந்து சத்சங்கம் அனுபவிச்சுட்டான். துந்துகாரி எப்படா சத்சங்கம் கிடைச்சதுன்னா, பூத பிரேத பிசாசு ஜென்மம் அடைஞ்ச பிறகு அவனுக்கு சத்சங்கம்னு ஒண்ணு லபிச்சது. மனுஷ சரீரம் இருக்க வரைக்கும் அதை அனுபவிக்கணும்னு தோணவே இல்லை. பூத பிரேத பிசாசம் ஆன உடனே கோகர்ணனோட ஒரு சத்சங்கம். அதனால பகவான் எல்லாருக்குமே சத்சங்கம் கொடுக்கணும். ஆனா நம்ம எவ்வளவு தூரம் சத்தையோட அதை பிடிச்சுக்கிறோம் நம்ம இடத்துல இருக்கு. ஏன்னா இது மனுஷ பிரயத்தனம், தெய்வ சங்கல்பம் சத்சங்கம் கொடுக்கிறது. புருஷ பிரயத்தனம் அதை விடாம மர்க்கட நியாயம் போல இறுக்கி பிடிச்சுக்கிறது. சாப்பாடு எவ்வளவுதான் நின்னா இருந்தாலும் நம்ம ஆனந்தமா மின்னு முழுங்கி சாப்பிட்டா தான் பசி சேவையா போகும். அதனால சத்சங்கம் எங்க வேணா எப்படி வேணா கிடைக்கும். யது மகாராஜாவுக்கும் அப்படித்தான் சத்சங்கம் கிடைச்சது. அவதூதரிடத்தடி போகும்பொழுது அவதூதருடைய ஆனந்தத்தை பார்த்துட்டான். இத்தனை ஆனந்தமா பெருசா அவரிடத்துல ஒரு தனம் இல்ல, ஆபரணங்கள் இல்ல, அவரை கொண்டாடுறதுக்கு ஒரு 50 பேர் பக்கத்துல இல்ல, இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது கூட யாருமே தயாரா இல்ல. ஆனாலும் முகத்துல அவ்வளவு சந்தோஷம். நிஜமாவே ரொம்ப பெரிய காரியம். நாட்டுல ஒரு 10 பேர் நம்மளை கண்டுக்கல, தெரிஞ்சவா நம்மளை பார்த்து சிரிக்கலன்னா 10 நாள் குழம்பு கிடக்கும். இங்க இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல, இவர் ஒரு ஜந்துன்னு ஏத்திக்கிறது கூட ஆள் இல்ல. என்னமோ ஓரத்துல வீசி அடிச்சிருக்கா, சாணி துணையெல்லாம் தொடர்ந்து போட்டு ஓரத்துல வீசி எறியோமே அந்த மாதிரி வீசி எரிஞ்சிருக்கா. ஆனா அந்த சமயத்துல கூட இவர் முகம் பிரசன்னமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு. எதிர்பார்ப்பு இல்ல, கவலை இல்ல, பயம் இல்ல, பாரம் இல்ல, குழப்பம் இல்ல. சம்சாரிகள் எதுல வாழ்க்கைய குழப்பின் இருக்குமோ எதுவுமே அவரிடத்துல இல்லை. ஆனா அவரும் இதே உலகத்தான் இருந்தார். உலகத்தை தாண்டி எங்கேயோ சித்து வேலை பண்ணிட்டு ஒரு 10 அடி வசரத்தடி ஆகாசத்துல பறந்துட்டு இருந்தார். இல்லாட்டி அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ண இல்ல, அவர் பாட்டுக்கு இருந்தார், சிரிச்சுட்டு இருந்தார், உலகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார், எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு இருந்தார், எல்லாத்திலையும் அப்படியே பார்த்துட்டு சாட்சி பூதனா இருந்தார். தனக்கு என்ன வேணுமோ சாரத்தை மட்டும் கிரகிச்சுட்டு இருந்தார். மத்த எதை பத்தியும் தன் மனசு பாதிக்காதபடி பார்த்துட்டு இருந்தார். நீ உலகத்தை ஒன்னும் பெருசா மாத்த வேண்டாம், உங்க மனசை எதையும் பாதிக்காம பார்த்துட்டா போதும். அதுதான் வாழ்க்கை ரகசியமே. உங்க மனசு பாதிப்படையும் பொழுதுதான் வாழ்க்கை சோகமா தெரியறது, உங்க மனசு பாதிப்படையும் பொழுதுதான் வாழ்க்கை கோபமா தெரியறது, பயங்கரமா தெரியறது, ஆனந்தமா தெரியறது, அழுகையா தெரியறது. உங்க மனசு அப்படியே பாதிக்காம அப்படியே விட்டுடுறாள் அப்படின்னா நிஜமாவே வாழ்க்கை யதார்த்தமா இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் உண்டோ அது அப்படியே தெரியும். மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்தமோக்ஷயோகோனு உபனிஷதம் ரொம்ப அழகா சொல்றது. மனசுதான் காரணம், வேற எதுவும் காரணமே இல்லை. அத்தனை சிரேஷ்டம் இந்த அவதூத கீதை. அத பகவான் உத்தவருக்கு கிளம்புற சமயத்துல சொல்றான். உத்தவருக்கு அப்பதான் பகவான பிடிச்சு உட்கார வச்சு சொல்லேண்டா பயலேன்னு கேட்க தோணித்தான். பகவான் தோ கிளம்புறேன், தோ கிளம்புறேன், தோ கிளம்புறேன்னு ஓடுற சமயத்துல என்ன அவசரம், இவ்வளவு நாள் இருந்து இவ்வளவு லீலைகள் பண்ணியோன்னு உட்காந்து பேசிட்டு போ, இப்பதான் ஏகாந்தமா நீ கிடைச்சிருக்க. 14108 பத்த மகிழ்ச்சிகள் பக்கத்துல இல்ல, வசுதேவர் இல்ல, தேவகி இல்ல, நந்தகோபர் இல்ல, யசோதை இல்ல, திரௌபதி இல்ல, குந்தி இல்ல, அர்ஜுனன் இல்ல, கோபாலர்கள் யாரும் இல்ல, மாடு இல்ல, கண்ணுக்குட்டி இல்ல, தர்மனும் இல்ல, சுபத்ரயம் இல்ல, அபிமன்யமும் இல்ல, பரிஷத் மகாராஜனும் இல்ல, நீ உண்டு நான் உண்டு எனக்கு பதில் சொல்லிவிடுறான். பகவானுடைய ஏகாந்தமா பிடிக்கணும், வாழ்க்கையில கூடியிருந்து குளிரணும். சமயத்தை ஏகாந்தமா ஹிருதயத்தை பிரபுவை பிடிச்சு வச்சுட்டு ஆனந்தமா நம்ப அவனோட பேசணும், அவன் நம்மளோட பேசணும். அவன் தன் மனசை விட்டு பேசணும், நம்ம மனசை விட்டு கேட்கணும். நிஜமாவே பரம சுகம் இந்த ஏகாந்தம். 5 நிமிஷம் கிடைச்சாலும், 1 நிமிஷம் கிடைச்சாலும், அரைக்ஷணம் கிடைச்சாலும் பகவானோட ஏகாந்தமா இருக்கிற சமயம் இருக்கே பரம சுகம். ஒரு அழகா கோவிலுக்கெல்லாம் போறோம், திருப்பதி போறோம், அதி ஆச்சரியமா அற்புதமா பெருமாளை பாக்கிறோம், இல்லாட்டி ஸ்ரீரங்கம் போகிறோம், குருவாயூர் போகிறோம், உடுப்பி எல்லாம் போகிறோம். சில சந்தர்ப்பங்கள் நம்ம பார்த்த உடனே அழகா இருப்போம், வெள்ளம் வந்து சொல்லணும், ரொம்ப திருப்தியா இருக்கணும். சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவோம், போயிட்டு வந்து அந்த மாதிரி தெரியல மனசு திருப்தி ஆயிடுது. நீ என்ன காரணம்னா, அங்க போய் நின்று மனுஷால பதி ஸ்மரிச்சுட்டு இருந்தோம்னா பகவான ஏகாந்தமா அனுபவிச்சு அரக்ஷணம் நின்று இருப்போம். அப்பா குருவாயிருப்பா, ஏ உடுப்பி கிருஷ்ணான்னு அவனை அபூர்வமா அப்படியே பார்த்திருப்போம். அப்படியே அவனை தவிர வருதும் தெரியாம ஒரு அரக்ஷணம் நின்று இருப்போம். அரக்ஷணம் திருப்தியா இருக்கும். எத்தனைக்கெத்தனை மனசு பகவானிடத்துல மட்டும் பூரணமா லயப்படுறதோ அத்தனைக்கெத்தனை திருப்தி. அனந்தா சிந்தையந்தோமா, நீங்க அஞ்சு மணி நேரம் உட்காரணும்னு பகவான் சொல்லல, அஞ்சு நிமிஷமா இருந்தாலும் பூரணம். ஒரு ஒரு நிமிஷம் தான் அவங்களால பூரணமா பகவான தியானம் பண்ண முடியுமா? அந்த ஒரு நிமிஷம் பூரணமா, பூரணமா சரியா சொன்ன மலமூத்திர விசர்க்கம் ஒழுங்கா இல்லைன்னா அது போன பிறகு திருப்தி வரும். அது வரைக்கும் உள்ளுக்கு அப்படியே மனசு ஒரு கடந்து அடிச்சு அஜீரணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அது ஜீரணம் ஆகிற வரைக்கும் ஒத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி பகவான் பூரணமா அவன்தான் அப்படின்னு பூரணமா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்க உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை உண்மையா உள்ளபடி சரியா தியானம் பண்ணினா கூட வாழ்க்கை சுத்தமா இருக்கு. ஒரு நிமிஷம் நீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உட்காரணும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை, முடியும் முடலே அப்படின்ற பட்சத்துல ஒரு நிமிஷமாவது வாழ்க்கையில பகவானுக்காக ஒரு நிமிஷம் முடியும். உங்க வாழ்க்கைக்காக நம்ம தியானம் பண்ணி பகவானுக்கு ஒண்ணாக போறது இல்லை. நம்ம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனால பகவானுக்கு லாபமும் இல்லை, நம்ம கொண்டாடாததுனால பகவானுக்கு நஷ்டமும் ஒண்ணும் இல்லை. நம்ம யாரும் குருவாயூர் போகலன்னா குருவாயூருக்கு என்ன நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். உடுப்பி கிருஷ்ணன் யாருமே பாக்கலன்னா அவனுக்கு என்ன பலம் குறைஞ்சு பேட போறதான்? ஒண்ணும் கிடையாது. திருப்பதி பெருமாள் எல்லாருமே விட்டுட்டோம்னா பெருமாள் என்ன அஜிதன் யாரு கண்டிங்க அழப்போறான்? ஒண்ணும் கிடையாது. போய் பார்த்தோம்னா நினைச்சோம்னா திருப்பதியில விழுன்னு சொன்னா நமக்கு பிரயோஜனம். அதனால பகவான் அரைக்ஷமா இருந்தாலும் என்ன அனுபவிங்கோ, இந்த உத்தவர் ஏகாந்தமா பிரபுவை பிடிச்சுட்டார் ஆச்சரியமா. ஏ கிருஷ்ணா சொல்லிடாப்பா, எல்லாரும் மாயையில மாட்டு படாத பாடுபடுறா, நீ வேற கீதையும் சொல்லியிருக்க, தெய்வி ஏஷாம் குணமயி மம மாயா துரத்தியான்னு, இதுல இருந்து எப்படிதான் மீண்டு வர முடியும்? சாதாரண காரியமாயுது அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் சொல்றான், அப்பா என்னுடைய மாயை தாண்டதுக்கு அடியேதான், ஆனா என் திருவடியில விழுந்தா அந்த மாயையை தாண்ட முடியும் நான் சொல்லியிருக்கேன். எல்லா வஸ்துக்கள்லையும் அந்த வஸ்துவை அதுவா பார்க்காம என்னுடைய பிரபாவமா பார்த்தாச்சு நான் மாயையில மாட்டிக்க மாட்டோம். அவ்வளவுதான், மாய நாயா பார்க்காம இதுக்குள்ளயும் கிருஷ்ண சக்தி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா பெருசா மனசை பாதிக்கா. இந்த புஷ்பம் அழகா இருக்கு, என்ன புஷ்பத்தை மட்டும் பார்த்தா மாடின்றுவர். அந்த புஷ்பத்தை பகவான் எவ்வளவு அழகா சிருஷ்டிச்சிருக்கான்னு பார்த்துட்டோம்னா மாட்டிக்க மாட்டேன். அவ்வளவுதான், அது ஒண்ணு இல்ல. மனோபாவம் கொஞ்சோண்டு பாதிக்க ரோஜா அவ்வளவு அழகா இருக்கு, இந்த செடி அவ்வளவு அழகா இருக்கு, இந்த சங்கம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது மாட்டிக்கணும். பகவான் எத்தனை அழகா சிருஷ்டி பண்ணிருக்கான், அந்த அழகை அனுபவிக்கிறார். ஆனா பகவத் மரணையோடு அனுபவிக்கும் பொழுது தப்பிச்சுடுற, பகவத் மரணையை விட்டு இந்த பக்கமா அப்பிரதட்சணமா போகும்பொழுது மாட்டிக்கிறேன். பிரதட்சணமா அவன் இஷ்டப்படி, ஏன்னா ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நான் அனுவர்த்த அத்தீகன்னு அவன் ஒரு சக்கரம் போட்டிருக்கான். இதுலயே பயின்று இருந்தோம்னா கஷ்டம் இல்லை. பகவான் கைய கொடுத்துட்டு அழகா இருக்கிறது இப்படி சாப்பிடணும், அதை விட்டு நான் இப்படி சாப்பிடுறேன் அப்படின்னா சிரமம். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கோம் வாழ்க்கையை. நாமே தான் கஷ்டப்படுத்திக்கிறோமே ஒழிய வாழ்க்கை ஒன்னு நம்மளை கஷ்டப்படுத்துறதே இல்லை. என்ன அனுபவிக்கிறாரோ கிருஷ்ண ஸ்மரணம், அவ்வளவுதான். பிரபுவோட ஸ்மரணத்தோட பிரபுவுடைய பிரபாவத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா நிஜமாவே எதுவும் பாதிக்காது. காக்கை சிறகினிலே நந்தராளான் இந்தன் கரிய நிறம் தோன்றுகிறதா நந்தராளான், பார்க்கும் இடங்களெல்லாம் நந்தராளான் இந்தன் பச்சை நிறம் தோன்றுகிறதா நந்தராளான். இது வெறும பச்சை பச்சை நன்னா இருக்கின்றதான்னு, ஆஹா கிருஷ்ண பச்சை ராமனே பச்சை மாமலை போல்மே நீ பவளவாய் கமலச்சங்கன் இருக்கான பிரச்சனை கிடையாது. மாறி சொன்ன மாதிரி எனக்கு ரா சப்தம் கூட ராம சப்தமாதான் விளருதுன்னு மனசை வந்து கொடுத்தனா ஜெயிச்சுட்டு. இது ராத்திரி அப்படின்னு வரணும், நித்தியம் ராத்திரி வருது, நித்தியம் இருட்டா இருக்கு, நித்தியம் ராத்திரி 12 மணி வருது. ஆனா இன்னைக்கு கிருஷ்ண ஜனனம், இன்னைக்கு கிருஷ்ண ஜனனம், இந்த மாதிரி ராத்திரி தானே கிருஷ்ண அவதாரம் பண்ணா நினைச்சுட்டோம்னா நித்தியமே கோகுலாஷ்டமி தான், நித்தியமே ஸ்ரீ ஜெயந்தி தான். எத்தனையோ நவமி வந்துட்டுதான் இருக்கு, 15 நாளைக்கு ஒரு நவமி வருது, 15 நாளைக்கு ஒரு அஷ்டமி வருது. இன்னைக்கு அஷ்டமி இந்த காரியம் பண்ணனாண்டா, இன்னைக்கு நவமி இந்த காரியம் பண்ணப்படாது, இப்படி நினைக்கிறத காலத்து ராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஜெயிச்சுட்டோம். மன்னசு மன்னசு பகவத் பிரசாதம், எதை பார்க்கிறாளோ, எதை அனுபவிக்கிறாளோ, எதை ஸ்வீகரிக்கிறாளோ, எதை கொடுக்கிறாளோ, எல்லாமே பகவத் அனுபவம் ஒரு அஸ்திவாரத்துல எடுத்துட்டு போய் கரண்ட் இல்லையா, சரி இதுவும் எதிர்ச்சியா, இதுவும் எதிர்ச்சியாக கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல கரண்ட் இல்ல காதால போன கரண்ட் எப்ப வரும்னு தெரியாம நீச்சி மழைக்கு பேசின்ற கருத்தை காட்டணும். சரி வரல, நீ பேசினாலும் வந்துருட்டா ஒண்ணு அந்த காத்தாலே கரண்ட் வரல எப்ப வரும் தெரியல எல்லாம் பேசியாச்சு. நீ என்னதான் பேசினாலும் அசக்த கூட்டம் தெரிஞ்சு போயிருக்கா இல்லையா? அவனையே சங்கல்பம் பண்ணி இப்ப கரண்ட் கொடுத்தாலும் ராத்திரி வருமானு தெரியாது. அவனே அவனையே கிட பண்ணாலொழிய நம்ம புலம்பறனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால அனாவசியமா சக்திய விரயம் பண்ணாது. இருக்கு சக்தி, இவ்வளவு நேரம் சக்தி நல்லாதான் இருக்கு. கரண்ட் போனா எந்த விதமும் சக்தி குறைஞ்சு போச்சு, ஒண்ணும் இல்லை. கொஞ்சம் வாழை சுருட்டி அடங்கியா இருக்கல. இந்த மாதிரி டிவிசிகள் எல்லாம் பார்க்காம அனாவசியம் அந்தந்த காரியங்கள் பண்ணாம தேவையில்லாம கரண்ட் இருந்தாலும் ஒழுங்கா தூங்கவும் தூங்காம உட்கார்ந்து இருக்கு. என்ன சாண பண்ணு நல்லா சுகமா தூங்கிடு. அதனால பகவான் ஏதோ ஒரு காரணம் பண்ணி வந்திருக்கான். சரி நடக்கிறது அவன் நாமத்தை சொல்லும். இதுதான் அவதூதர் அப்படி பார்த்தா. அதனால அவதூதர் இந்த காலத்துல நிறைய சொல்லியிருப்பார். கரண்ட் இல்லைன்னா கூட என்னென்ன பாக்கலாம் அப்படின்னு விதவிதமா சொல்லியிருப்பார். அவர் அந்த காலத்துல இருந்ததுனால அந்த காலத்துக்கு ஏத மாதிரி விஷயங்களை ஆச்சரியமா சொல்லியாச்சு. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, அவதூதர்கிட்ட அவர் சொன்னது 24 குருமார்கள்னா 24 குருமார்கள் சாம்பிள் சொன்னார். அவ்வளவுதான், கோடி குருமார்கள் உண்டு. நீங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் ஏதோ ஒரு வாழ்க்கை பாடம் உங்களுக்கு காத்துண்டு இருக்கு. கூலி கூட இதுல சந்தேகமே வேண்டாம். எந்த விதத்திலையும் பகவான் யாரையுமே அப்படி எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்காம விடுறதே கிடையாது. நல்லா கவனிச்சு பார்க்கலாம். குழந்தைக்குன்னு நெருப்ப தொடணும்னு ஆசை இருக்கும், நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தொட்டுடும். தொட்ட பிறகு என்னதான் சொன்னாலும் நம்மளே சொல்லி கொண்டு கையை வச்சாலும் விடவே விடாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஓரப்பது கை இழுத்துக்கும். நம்மளே எடுத்து சூடு வைக்கணும் கூட வேண்டாம்னு ஓடி போகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எப்படி புரியுமோ அப்படி பாடம் சொல்லி கொடுத்துருக்கான். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு தொட்டா இந்த இடத்த சொல்றது அது என்னமோ பண்றதுன்னு அதோடைய உணர்ச்சியை கொடுத்து அதோடைய புத்தியை ஏத்திட்டான். இனிமேல் விளக்க தொட்டா உனக்கு சுடும். நம்ம யாரும் உட்காந்து விளக்கு ஏன் சொல்றது, அது எத்தனை டிகிரி டெம்பரேச்சர், இப்படி எல்லாம் பெரிய சயின்டிபிக் ரீசன்லாம் கொடுத்து தொலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்தரியாமி அதுக்கு எப்படி அதை சேஃப்கார்டு பண்ணிக்கணும் அதை அழகா சொல்லி கொடுத்துருவோம். அதை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை சரியா சொல்லி கொடுத்துருவோம். அதுவும் சரியா புரிஞ்சுக்கிறது, தப்பா புரிஞ்சுக்கிறது இல்ல, அதுவும் சரியா புரிஞ்சுக்கிறது ஆச்சரியமா. அதோட பாஷையில அது எதை சொல்றதுனா மலமூத்திரம் வர்றதுன்றது, அதோட பாஷையில அது சொல்றது, அதோட பாஷையில பசிக்கிறதுன்றது. பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா குழந்தைகளுடைய பாஷைகளுக்கு அத்திவாரமே கிடையாது. அக்கு கொடு அப்படின்னு அக்குன்னா ஒரு அர்த்தமே கிடையாது. ஆனா அதோட பாஷையில தீர்த்தம்னா அதுக்கு புரியறதா இல்லையா, நமக்கும் புரிய வைக்கிறதா இல்லையா. அந்தரியாமி எல்லாத்தையும் சரியா நடத்தின்னு இருக்கான். நீங்க போட்டு குழப்பாம இருந்தா போதும். எதையுமே நீங்க குழப்புற வரைக்கும் தான் தொந்தரவே. நீங்க குழப்பாம விட்டுடாதுன்னா எல்லாமே வாழ்க்கை சரியாத்தான் இருக்கும். அத்தனை சிரேஷ்டம் அந்த அவதூத கீதை. பார்க்கிற எல்லாத்திலையுமே விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு பூரணமா இருந்தது. அவர் வாழ்க்கை பாடத்தை படிக்கிறது அங்க இங்க ஓடல, விதவிதமான புஸ்தகங்களை படிக்கிறது ரொம்ப முக்கியம். பல பேர் நினைச்சிருக்கேன் விதவிதமான புத்தகங்களை படிச்சுட்டா வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சின்றோம் நினைக்கிறோம். பல புத்தகங்களை படிச்சு குழம்பினவர்கள் தான் அதிகம். சத்தியம் பல இடங்கள்ல பார்த்தா நிறைய படிச்சு குழம்பினவர்கள் தான் அதிகம். படிக்காம ஒன்னும் தெரியாத இருக்கிறவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை யதார்த்தமாவே வாழ்க்கை பாடம் நல்லா புரிஞ்சு போயிடுறது. பெருசு பெருசா என்னமோலாம் பேசிடலாம் தெரிஞ்ச வாழ்ந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம், நிஜமாவே ஒன்னும் இல்லை. பகவானுடைய வாழ்க்கையைப்படி வாழ்ந்துட்டோம்னா ஆச்சரியமா அவன் புரிய வச்சிடுவான். இந்த அவதூதர் யார் இடத்துலயும் போகல, ஒரு பாடம் பாடம் பண்ணிட்டு இருந்தா அழகா வாழ்க்கையுடைய பாடம் ஒவ்வொன்னா அவருக்கு தெரிய ஆரம்பிச்சு கொடுத்து. பூமி எத்தனையோ பேர் பூமியை வெற்றதை பார்க்கலாம், எத்தனையோ மகாபாதிகள் பூமியில் அட்டகாசம் பண்றதை பார்க்கிறார், உத்தமர்கள் நல்ல நல்ல காரியம் பண்றதை பார்க்கிறார், அதே சமயத்துல நிலத்தை உழறதை பார்க்கிறார், வீடுகள் கட்டுறதை பார்க்கிறார், கணறு வெட்டுறதை பார்க்கிறார், பெருசா நதியெல்லாம் அங்கேயிருந்து மேலேந்து விழுந்து அப்படியே பள்ளம் பண்ணிட்டு ஓடுறதை பார்க்கிறார், இத்தனையும் பார்க்கிறார். இவ்வளவு பண்ணியும் பூமி நிதானமா இருக்கே, சரி இந்த பூமி மாதிரி நம்மளும் நிதானமா இருக்கணும் கத்துனுட்டார். எல்லாத்தையும் பார்க்கிறார், ஓ பூமி இப்படிதான் எல்லா யார் என்ன பண்ணாலும் அது பாடு இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பாடு நம்ம நிதானத்தை இருக்கணும். அந்த பாடத்தை கத்துனுட்டார். பல வருஷங்கள் பார்த்தா பல வருஷங்கள் கத்துருக்கா. ஒரே ஒரு சந்தர்ப்பத்துல யது மகாராஜாவுக்கு சொல்றான், கத்துட்டே இருக்கா. யது மகாராஜா கேட்டா அவனுக்கு சொல்ற, யாரும் கேட்கறா அவர் பாட்டுக்கு போயிருப்பார். இதை சொல்லலன்னா அவருக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல, சத்தியமா யாரும் யாருக்குமே சொன்னாலும் நஷ்டமும் இல்ல. யது மகாராஜாவுக்கு கேட்கணும் அவனுக்கு தான் நஷ்டம். இவர் சொல்லலன்னா இவருக்கு ஒண்ணு நஷ்டம் இல்ல, ஏன்னா இவர் வாழ்க்கையை புரிஞ்சுட்டா இவர் வாழ்க்கையை வாழ்ந்து நிற்க. ஆச்சரியமா பூமியிலேருந்து அந்த பாடத்தை கத்துனுட்டார். மலை மரம் இதெல்லாம் அடுத்த நாளுக்காகவே தனக்கு நீ அதிகம் வச்சுக்கிறது இல்ல, அத்தனை விசேஷமா இருக்கு. அந்த மாதிரி அடுத்த வாளுக்காக வாழணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை மலை மரம் இந்த இடத்துல இருந்து கற்றன் விட்டார். அதி விசேஷமா ஆச்சரியமா வாயு வாயு இடத்துல அதையும் கற்றுக்கிறார். அது எல்லா இடத்திலும் பழகிறது, அதோடைய சஞ்சார தன்மை அந்தந்த இடங்கள்ல என்ன இருக்கோ அத அது சீகரிக்கிறது இல்ல, சீகரிக்கிற மாதிரி தெரியறது. ஏன்னா எதுலையும் அது ஒட்டாம இருந்துட்டுதான் இருக்கு. வாயுடைய தன்மை ஆகாசம் பறந்து விரிஞ்சு கிடக்கிறது, பறந்து விரிஞ்சு கிடக்கிறது, எதுவும் அதை பாதிக்க முடியறது இல்லை. உலகத்தை எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தாலும் எல்லை இல்லாமல் அது இருக்கு. இந்த ஆத்மாவை அந்த மாதிரி எதனாலையும் பாதிப்பு அடையறது இல்லை. ஆகாசமும் பூமி காற்று எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டிருக்கா போல இருக்கு. ஆனா ஆகாசம் எதற்கும் சம்பந்தம் இல்லாம தனியாத்தான் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் ஆகாசம் ஆதாரமா இருக்க ஒழிய ஆகாசம் எதையும் ஆதாரமா நம்பி இல்லவே இல்லை. ஆகாசமும் ஆத்மாவும் ஒண்ணு அப்படி அந்த பாடத்தை கத்துட்டான் ஆச்சரியமா. ஜலம் ஜலம் எல்லாரோடையும் அழகா கலந்து பழகி அவாவாளுக்கு வேண்டியபடி தன்மையை கொடுத்து பவித்திரப்படுத்துறது. பக்தர்கள் ஞானிகள் மகாத்மாக்கள் எல்லாருமே இந்த ஜலம் போலவே பரிசுத்தமா இருக்கா, பரம பவித்திரமா இருக்கா, எல்லாருக்கும் ஹிதம் பண்ற பக்த லட்சணங்களும் ஜலத்துடைய லட்சணங்களும் ஒன்னா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டான். அக்னி எல்லாத்தையும் பக்ஷிக்கிறது. பெரிய ரிஷிகள் ஞானிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா இடங்கள்லயும் சாப்பிடுறா, எல்லா இடத்துலயும் சாப்பிடுறா, ஆனாலும் அவர் எல்லாத்தையும் ஜீரணம் பண்றார். எல்லாரோடையும் பழகிறா, ஆனா யானுடைய கெட்ட சுபாவம் அவளை பாதிக்கிறது. மித்ரன் பார்த்தோம்னா திருதராஷ்டிரன் துரியோதனன் இவர்களோட தான் பழகிட்டு இருந்தார். ஆனா இவர் அக்னிஸ்வரூபமாவே இருந்தார். எந்த காரணத்தை கொண்டும் துரியோதனன் திருதராஷ்டிரன் இவாளுடையதான கெட்ட எண்ணங்கள் மித்ரர் பாதிக்கவே இல்லை. பகவான் பார்த்தா அந்த இடத்த சாப்பிடப்படாது இந்த இடத்த சாப்பிடப்படாது ஆயிரத்தி எட்டு வியாக்கியானங்கள் சொல்றான். ஆனா நித்தியம் மித்ரர் இந்த திருதராஷ்டிரன் துரியோதனோட தான் பழகிட்டு இருக்கா. ஆனா அவாத்திர போய் கதை வந்துட்டு எனக்கு பசிக்கிறதுன்னு கைய நீட்டினா மித்திர எவ்வளவு தூரம் மகா தேஜஸ்வியா இருந்தா பாத்துக்கோங்க. அந்த அக்னி பல சந்தர்ப்பங்கள்ல மறைவா இருக்கும், சில சந்தர்ப்பங்கள்ல பிரகடனமா இருக்கும். ஒரே எல்லா சந்தர்ப்பங்களும் தகதகதன்னு எரிஞ்சுட்டு இருக்காது. இரும்பெல்லாம் பழுக்க பழுக்க காய்ச்சினோம் அப்படின்னா அந்த அக்னி அந்த இரும்போட கலந்து அப்படியே கலந்துட்டு இருக்கும், தெரியவே தெரியாது. சில இடங்கள்ல நல்லா தகதகதகான்னு எரியும், யாரும் நெருங்க முடியாது, அதுபாடு இருந்துட்டு இருக்கும். நினைச்சா காட்டியே கூட சுவாகா பண்ணக்கூடிய சக்தி உண்டு, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த அக்னிக்கு. ஒரு காட்டியே எரிச்சு போகுது, ஒரு நாட்டையே கூட எரிச்சு போடுற, சின்னதா அப்படி பத்த வச்சோம்னா கூட அவ்வளவு தூரம் பிரம்மாண்டமா வளர்ந்து எல்லாத்தையும் அழிச்சு போடக்கூடிய சக்தி இந்த அக்னிக்கு உண்டு. மகாத்மாக்கள் ஞானிகள் ரிஷிகள் எல்லாம் கூட நினைச்சான்னா உலகத்தையே புரட்டி போட்டு எடுத்துருவா, ஆனாலும் வேணும்னு தானே அடங்கி 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 ஒண்ணும் இல்லாத கூட சாதாரணமா இருக்காங்க. இந்த விக்ரன் அப்படிதான் இருந்தார், அக்ரன் அப்படிதான் இருந்தார். எந்த விதத்திலையும் இவர்களுடைய கெட்ட குணங்கள் அவர்களை பாதிக்காம பார்த்துருந்தார். துரியோதனன் திருத்தராஷ்டிரன் சகுனி கர்ணன் இத்தனை பேரோட சேர்ந்தார், இவர்களோட சேர்ந்துதான் இவர் இருக்கார், இவர்களோட சேர்ந்துதான் பீஷ்மர் இருக்கார், கிருபாச்சாரியர் இருக்கார், துரோணர் இருக்கார். ஆனா இவர்களா கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கான். ஆனா விக்ரனுக்கு சொல்லி கூட அந்த பாதிப்பே வரலை. இந்த மாதிரி இந்த அக்னி மாதிரி உத்தமமான வைராக்கியசாலிகள் இருக்கா. இந்த வைராக்கியசாலிகள் எப்பொழுதுமே பார்த்தோம்னா அக்னி மாதிரி வேமேனு இருந்திருக்கா. எந்த விதத்திலையும் யாரும் அவர்களை ஒன்னும் பண்ண முடியாததே கிடையாது. விளக்கு நல்லா வெளிச்சமா இருக்கு, நல்லா சுத்தி வர அந்த வெளிச்சத்தை கொண்டு நம்ம அனுபவிக்கலாம். ஆனா விளக்காலதான் நம்ம உட்காரணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது முடியாது. அந்த மாதிரி ஞானிகள் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறா, ஆனா எந்த விதத்திலையும் பற்றுதல் இல்லாம இருக்க அவ்வளவு சாதாரணமா நெருங்கும்படியா இருக்க மாட்டேங்கிறா. அதே சந்தர்ப்பத்தை அடுத்த வாளுக்கு வெளிச்சம் கொடுக்கறா, அதே சந்தர்ப்பத்தை அடுத்த வாளுக்கு சுகம் கொடுக்கறா. இந்த அக்னி அப்படி இருக்கு. அதே அக்னியிலேயே பரமாத்மாவுடைய அனுபவத்தையும் பார்க்கிறார். பொருளுக்கு தகுந்த மாதிரி அக்னி பெருசாவோ சின்னதாவோ விதவிதமாவோ அன்னத்திலேயோ எரியறது. அதே போல பரமாத்மாவும் இந்த சரீரத்துல மாறிந்து கிடக்கிற ஜீவனுக்கு ஏற்றா போல அவருக்கு புரியும்படியா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துன்னு அதற்குள்ள அந்தரியாமியா இருக்கான். சிங்கத்துக்கு மான் தான் தன்னுடைய ஆகாரம்னு யார் சொல்லி கொடுக்கிறான், மானுக்கு புல்லுதான் ஆகாரம்னு யார் சொல்லி கொடுக்கிறார், பூனைக்கு எலி ஆகாரம்னு யார் சொல்லி கொடுக்கிறார், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி சொல்லி கொடுக்கிறார். அதே சந்தர்ப்பத்துல சிங்கம் மான் அடிக்க வந்தாலும் இந்த மாண்ட தனி ஓடு, இந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடுன்னு புரிய வைக்கிறதும் இந்த பகவான் தான். அதனால பகவான் அக்னி எப்படி அந்தந்த வஸ்துக்களுக்கு தகுந்த மாதிரி ரூபத்துல இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு சரீரத்துக்கு தகுந்தா போல தானே தன் ஆத்மானும் சுஜாமியகம்னு சொல்லும்படியா விதவிதமா தன்னை சிருஷ்டிச்சுண்டு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஹிதம் கொடுக்கறான். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த அக்னியிலிருந்து அந்த பாடத்தை அவர் கத்துண்டார். அடுத்ததா சந்திரனை சொல்றார். சந்திரனுடைய கலைகள் வளர்றது தேயறது சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், இது யதார்த்தம். அதே போல சரீரத்துக்கு உற்பத்தியிலேந்து விநாசம் வரைக்கும் நிச்சயமா உண்டு. பகவானே கீதையில சொல்லும்போது அர்ஜுனா நீ யாரை குறிச்சு அழறையோ, யாருக்காக வருத்தப்படுறையோ, யாருக்காக புலம்புறையோ, அவ முன்னாடி ஒரு காலத்துல இல்ல, பின்னாடி ஒரு காலத்துல இருக்க போறது இல்ல, நடுவுல ஒரு காலத்துல மட்டும்தான் இருக்கா, எந்த சரீரத்துக்கான அளவையோ அது முன்னாடி அதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னு தெரியாது, பின்னாடி எரிச்சு போடவரும் எங்க போகிறது தெரியாது. அதனால இதுக்கு அழ வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்லடா, வெக்த மத்தியானி பாரதன்னு நடுவுல கொஞ்ச நேரம் பாக்கிறடா பயல, இந்த சரீரத்துக்காக இந்த புலம்பு புலம்பாத, அசோச்சான் அந்த சோச்சத்துவம், இந்த சரீரம் நீ அழிக்கவே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் அழிச்சிருவான். ஒண்ணு வியாதி மூலமா சரீரத்துக்கு ஏதான முடிவு வரும், இல்லன்னா விபத்து வரும், இல்லன்னா சண்டை சச்சரவுகள்னு வரும். ஆக மொத்தத்துல சரீரத்துடைய ஸ்திதி இவ்வளவுதான். அது எதை நினைச்சுட்டு போகிறோம் அவருக்கு ஏத்த மாதிரி, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜகதே சயனம், இதுவும் நடக்கிறதாண்டா போறது அர்ஜுனா. அதனால இந்த சரீரத்துக்காக இவ்வளவு தூரம் நீ மனசை போட்டு வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆத்மாவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை அப்படின்னு பகவான் சொல்றான். அதனால சந்திரனுடைய கலைகள் வளர்ந்து தெரியறது போல சரீரமும் வளர்ந்து தெரியறது, அதனால சரீரத்துடைய ஸ்திதி இவ்வளவுதான் நான் புரிஞ்சுட்டேன்னு சந்திரனிடத்திலேருந்து பாடம் கத்துண்டா. அடுத்ததா சூரியன், நல்ல தகிப்பு இருக்கு, எல்லாத்தையும் கிரகிக்கிறா, எல்லாத்தையும் கிரகிச்சு தான் வச்சுக்கிறது இல்ல, திரும்ப மழையாகவே பரிசுத்தப்படுத்திட்டு ஆச்சரியமா அதி விசேஷமா அற்புதமா திரும்ப ஜனங்களுக்கே கொடுத்துடுற சமயத்துல பார்க்கலாம். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஏதான சாப்பிடணும், வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், உடனே அம்மா சொல்லுவா கொண்டா நான் உனக்கு தரேன் அப்படின்வா. அந்த குழந்தைக்கு தெரியாது தோலோட சாப்பிடற மாதிரி பிரயத்தனம் வரும், உடனே அப்பா அம்மா வாங்கி அந்த தோலை உரிச்சு அசாரத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு சாரத்தை கொடுப்பா. இந்த சூரியன் அந்த மாதிரிதான், சாக்கடை ஜலம் குட்ட ஜலம் உப்பு ஜலம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறார், அசாரத்தை எல்லாம் அவர் வச்சுருந்தா சாரத்தை மட்டும் திரும்ப நமக்கு கொடுக்க. ரிஷிகள் ஞானிகள் எல்லாம் கூட எல்லா விதமான கிரந்தங்கள் எல்லா விதமான வாழ்க்கை பாடங்கள் எல்லாம் கத்துக்கிறா, எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு யார் யாருக்கு என்ன வேணுமோ அந்த சாரத்தை கொடுக்க. பார்த்தோம்னா வேதவியாசர் அந்த புலம்பு புலம்பின்னு இருந்தார், என் ஆத்மா திருப்தி ஆகல என்ன பண்ணுவேன்னு தெரியலேன்னு புலம்பின்னு இருந்தா, நாரத மகரிஷி வந்தா பாகவதம் எழுது பகவானை பத்தி சொல்லணும்னு சொன்னார வழிய அவரை உட்கார வச்சுன்னு ராமாயணத்தை பத்தி சொல்லவே இல்லை, ராம விஷயத்தை பத்தி பேசவே இல்லை, பிரஸ்தாபம் பண்ணவே இல்லை. அதே வால்மீகி மகரிஷிக்கு ராமாயணம் எழுதுன்னு சொன்னார், ராமா ராமா ராமான்னு சொன்னார், அவரை பிடிச்ச உட்கார வச்சுட்டு பாகவதம் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இவருக்கு இதுதான் சாரம், இவா ரெண்டு பேருக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்த கொண்டு போயிட்டு அஞ்சு மாசம் அஞ்சு வயசு குழந்தைய பிடிச்ச உட்கார வச்சுட்டு இது நான் பாகவதம் சொல்றேன் இது அவனுக்கு ராமாயணம் சொல்றேன்னு சொல்லிட்டு குழந்தை தூங்கி போயிருக்கணும். அது மாதிரி அவனுக்கு ஓம்னமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லிட்டு இதை சொல்லின்றா கலந்த பகவான் இருக்காண்டா அப்படின்னு உடனே அந்த குழந்தை அதை மட்டும் பிடிச்சிருந்தான், வேற எதுவும் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. பெருமை ஓம்னமோ பகவதே வாசுதேவாய, இந்த துவாதசாட்சரத்தை நீ ஜபி, உனக்கு இது போதும்டா, தெய்வம் வரும்டா, இந்த தெய்வம் இப்படி எல்லாம் இருக்கும்டா, அது சங்கு சக்கர கதாபத்னம் எல்லாம் வச்சுட்டு இருக்கான்னு அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்குமோ அந்த ரூபத்தை வர்ணிச்சா, இந்த நாட்டை ஜபி எதை பத்தியும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டா குழந்தை இதை மட்டும் பிடிச்சிருந்தான் அஞ்சு மாசம் தெய்வத்தை பார்த்துட்டு. அதே அசுர பிள்ளைக்கு அது கூட சொல்ல ஓம் நமோ நாராயணான்னு அது கர்ப்பத்தில் இருக்கும்போது உபதேசம் பண்ணா, உனக்கு இது ஒண்ணுதான் ரக்ஷ வேற கதி கிடையாது, இந்த அஷ்டாட்சரம் மட்டும் ஏ ஜீவனே மறக்காம சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டா, அது அதை மட்டும் பிடிச்சது ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண. என்ன ஆச்சரியம்னா இவனுக்கு எந்த விதமான ரூப தியானத்தையும் கொடுக்கவே இல்லை, அசுர பிள்ளைக்கு வருதுமே கொடுக்க ஓம் நமோ நாராயணா சொன்னார், பகவத் விஷயம் எல்லாம் சொன்னா, இது ஓம் நமோ நாராயணம் மட்டும் தியானம், ஏன்னா அவருக்கு தெரியும் இது பார்க்க போறது நரசிம்ம ரூபம், இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்ல, எப்ப பார்க்க போறான்னு தெரியாது, இந்த பயதான் முதன் முதல்ல பார்க்க போறான், நான் தெய்வத்தை வேற மாதிரி சொல்லி இது வேற மாதிரி பார்த்து கொடுத்தா குழம்பு போயிடும். பெருமை ஓம் நமோ நாராயணா நாராயண பலம் இது, எப்படி வேணா வருவான், எந்த விதமா வேணா ஆவிர் பவிப்பான், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேன்னு எப்படி வேணா அவதாரம் பண்ணுவான்னு அந்த மாதிரி தத்துவங்களை சொல்லிட்டு போனார். குழந்தை அதையே ஜபிச்சிருந்தா, ஓம் நமோ நாராயணா ஜபிச்சிருந்தா, அதனால சம்பேன திருஷ்யதேன்னு புதுசா ஒரு ஜந்துவை பார்த்தோம். நிஜமாவே ஜந்து மாதிரிதான் இருந்த நரசிம்ம மூர்த்தியை பார்த்தோம்னா சிங்கமுகம் மனுஷ ரூபம். இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு வஸ்துவை பார்த்ததில்லை, கேட்டதில்லை, கற்பனை கூட பண்ணதில்லை. அந்த வஸ்து அழகா சம்பத்துல இருக்க நரசிம்ம மூர்த்தியை பார்த்துட்டு தான் அவன் சம்பேன திருஷ்யதேன்னு சொன்னான். நாராயணனை பார்த்துட்டு சொல்லவே இல்லை. சம்பத்ல நரசிம்ம ரூபத்தை பார்த்துட்டு ஆஹா என் நாராயணன் இந்த மாதிரி நரசிங்க வேஷம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச ஸ்தம்பேன திருஷ்யதே. அந்த குழந்தைக்கு ஓம் நமோ நாராயணன் மட்டும்தான் சொன்னா, அவன் அதை மட்டும் ஜபிச்சுட்டு இருந்தா நரசிம்மனை பார்த்துட்டான் இது நாராயணன் தான். ஒரு ஓரத்தை கூட சந்தேகம் இல்ல இது நாராயணனும் இருக்காது. சாச்சா நாராயணன் எப்படிதான் இருக்கான்னு ஒண்ணும் யாரும் சொன்னது இல்லையே, கண்டது இல்லையே, கேட்டது இல்லையேன்னு சம்சயம் வந்துருது. சம்சயாத்மா வினிஷ்யதி தோது போயிருப்பான். தெய்வம் இப்படிதான் இருக்கணும்னு புராணதிகாரம் சொல்லியிருக்கு, ஆனா இப்படி மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லுது. அது நல்லா ஞாபகம், தெய்வம் இப்படி எல்லாம் இருக்கு ஆனா இப்படி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. ராமன் எங்க எந்த இடத்த சங்கீதக்கிற கதா பத்மபாணியா நின்னா, வால்மீகி ராமாயணத்தை பார்த்தா எந்த இடத்துலயுமே ராமச்சந்திரமூர்த்தி விஷ்ணு ரூபமா சங்கு சக்கர கதா பத்மபாணியா நின்னான் அப்படின்னு காண கிடைக்கிறதே கிடையாது. அந்த சமயத்துல ராமன் இது தெய்வம் இல்ல, இது சாதாரண மனுஷன்தான் ஆஞ்சநேய மூர்த்தி நினைச்சிருந்தான்னா தோத்து போயிருப்பார். இல்ல இவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தான் தேனின்றே மறைஞ்சு விளையாடுறான்னு நம்பினா ஜெயிச்சுட்டான். இல்ல இல்ல சங்கி சக்கர கதாபத்மமானி இல்ல, நான்கு திருக்கைகள் இல்ல, ஜடாமுடி மரபுடி தெரிச்சுட்டு இருக்கு, பாவம் தன்னுடைய பட்டாபிஷேகம் நடத்திக்க முடியல, இது அல்ப மனுஷன்தான் ஒரு சம்சயம் வந்திருந்ததோ சுந்தரகாண்டத்தை ஆஞ்சநேய மூர்த்திக்கு அடைஞ்சது. சுந்தரகாண்டமே கிடையாது அந்த மனசு. இந்த குரு அவ்வளவு அழகா அந்த மாதிரி கிரகிச்சு யாருக்கு என்ன கொடுக்கணுமோ, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் சேர்த்து அம்மா தலிக பண்றா, ஒரு ஸ்திரீ தலிக பண்றா, குழந்தைக்கு எப்படி வேணுமோ அதனால நன்னா மசிச்சு அதே ஆகாரம் தான், அது மிக்சியில போட்டு அடிச்சு அதுக்கு என்னென்ன உண்டு எல்லாம் சேர்த்து, அது காரம் இல்லாம ரசம் அந்த காரமா இருந்தாலும் நெஞ்சு நிறைய விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சோண்டு ரசத்தை அப்படி சேர்த்து அழகா நல்லா நொறுங்க பதிஞ்சு அது வாயில விட்டுவா. ஆகாரம் ஒன்று விசேஷமா பண்ணல, ஆனா இதுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க. சூரியன் அந்த மாதிரி எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு அசாரத்தை எல்லாம் வாங்கச்சுண்டு சாரத்தை மட்டும் பவித்திரமான மழைத்துளியா கொடுக்கறா. அதே போல ஆச்சரியமா ரிஷிகள் ஞானிகள் மகாத்மாக்கள் பகவத் பக்தர்கள் லோகக்ஷேமார்த்தமா என்னென்ன உண்டோ சாரத்தை எல்லாம் திரும்ப கொடுக்கிறார். சரியா சொல்லணும்னா வால்மீகி ராமாயணத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தா சதகோடி ஸ்லோகங்கள் உண்டு ராமாயணம், ஆனா வால்மீகி மகரிஷி தெரியும் 24 ஸ்லோகம் போதும். இந்த குழந்தைக்கு அதை ஜீரணம் பண்றதே கஷ்டம். அதுக்கே நவாகம் சொன்னாலே நேரம் 10 24 ஸ்லோகத்தை முடிச்சுட்டாங்க. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் ராமாயணம். அதே மாதிரி பார்த்தோம்னா வேத வியாசர் ஒரே வேதமா தான் இருந்தா அப்படியே விட்டுருக்கலாம், சரி நாளா பிரிச்சுடுவோம் எல்லாருக்கும் வசதியா இருக்கும் சாமம் அதர்மனம்னு பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி சூரியனை போல மகாத்மாக்கள் இருக்கார்கள். இது சூரியனிடத்துல இருந்து நான் கற்றுண்ட பாடம். இதெல்லாம் பார்த்தோம்னா இவா இவா தொட்ட தண்ணி, இது நாய் நக்கி குடிச்ச தண்ணி, எந்த பாகுபாடும் இல்லை சூரியனுக்கு. ஜலத்தையும் எல்லாத்தையும் கிரகிக்கிறா, சாரத்தை மட்டும் திரும்ப பவித்திரம் பண்ணிட்டு அழகா கொடுத்துடுற. என்ன உத்தமம் பார்த்துக்கோங்கோ, நம்ம எல்லாம் சொல்றோம் மத சுத்தம் பண்ண இதை சுத்தம் பண்ணோன்னு, எதுக்கு இவ்வளவு சொன்னா சூரியனை சித்தாதுங்க ரொம்ப உத்தம. எல்லா அசாரத்தையும் கிரகிச்சுண்டு திரும்ப 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 மழை கொட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம் சூரிய பகவான் மட்டும்தான். அதனால பாழா போன சூரியன் இப்படி வெயில் அடிக்கலாமோ, ஏன் இப்படி படுத்து தொலைகிறான்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டா பகவத் சங்கல்பத்தை அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சூரியன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆச்சரியமா அதி விசேஷமா அற்புதமா இருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டா. இதே சூரியனை ஆத்மாவாகவும் பாக்குறது. இந்த சூரிய வெளிச்சம் பார்த்தோம்னா பிரதிபிம்பிக்கும், அது டம்ளர் தளத்திலையும் பிரதிபிம்பிக்கும், பெரிய நதியிலையும் பிரதிபிம்பிக்கும், சமுத்திரம் இது எதுல பிரதிபிம்பிக்கிறதோ அது அலை இருந்தா இதுவும் ஆடுற மாதிரி இருக்கும், அது டம்ளர் ஜலம் அசையாம இருந்தா அதுவும் அசையாம இருக்கும். இந்த ஆத்மாவும் அது போல எந்த சரீரத்துல இருக்கோ அதுக்கேதா போல இருக்கான். பரமாத்மாவை சொன்ன மாதிரி இந்த ஆத்மா எல்லாம் சூரியனுடைய பிரதிபிம்பம் மாதிரிதான், ஆனா சரீரத்துக்கு ஏத்தா போல இதனுடைய தான பிரதிபிம்பத்தை பார்த்து நம்ம பயங்கரம் இந்த ஆத்மாவும் இப்படி இருக்குன்னு சொல்லி சூரியனிடத்துல இருந்து ஆச்சரியமா அந்த பாடத்தை கற்றுண்டேன்னு இந்த அவதூதர் சொல்றார். யது மகாராஜா ஸ்ரத்தையோட கேட்கிறார். ஏன்னா ஸ்ரத்த ரொம்பவே முக்கியம், அதுவும் வாழ்க்கை பாடத்தை சத்குரு சொல்றார் அப்படின்னா இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கேட்டுட்டான், அவன் நன்னா இருக்கணும்னு ஆசை, அந்த ஆத்மா பிரசன்னம் அடையணும்னு ஆசை, அந்த ஆசையில அவ்வளவு அழகா அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த சூரியனை சொல்லிட்டா பரம சந்தோஷம் ஆயிடுச்சு. இது மகாராஜா மயங்கி கேட்டுட்டே இருக்கான். என்ன அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தத்துவமும் அற்புதமா இருக்கு, அதி விசேஷமா இருக்கு, எல்லா விதத்திலையும் சிரேஷ்டமா இருக்கு. சும்மா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லு. அதனாலதான் பாகவதம் ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாம் கேட்கும் பொழுது ரசமா இருக்கு, ஆனந்தமயமா இருக்குன்னா என்ன இருக்கோ அது அப்படியே சொல்றா. நமக்கு அது புரியறது இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ கற்பனையில இருக்கோம்னு அர்த்தம். அவ்வளவுதான், அது தெளிவா தெளிவா தான் இருக்கு. ஆனா நம்ம ஏதோ கற்பனையில இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய சாரம் புரிய மாட்டேங்க. அழகாக பூமியை சொன்னார், வாயுவை சொன்னார், ஆகாசத்தை சொன்னார், ஜலம் அக்னி பஞ்சபூதங்கள் எல்லாம் சொன்னார், சந்திரனை சொன்னார், சூரியனையும் சொன்னார், ஏழு குருமார்கள். இதுல மலையும் மரமும் ஒரு கணக்கில் சொல்லல. ஆனா பூமியை பத்தி சொல்லும்பொழுது கூட இவர்கள் ரெண்டு பேரை பத்தியும் சொல்லிட்டார். ஆச்சரியமா பார்த்தா ஒன்பது குருமார்களை பத்தி அதி விசேஷமா ஆச்சரியமா அத்தமா பேசிட்டார். இந்த சூரியனை சொல்லி முடிச்சார். அது மகாராஜா மேல அந்த சூரிய வெளிச்சம் எல்லாம் பார்த்தா, சூரியனுடைய கிரணங்கள் எல்லாம் தன் மேல படுறத பார்த்தா, ஆஹா அகோபாக்யம் அகோபாக்யம், பரமாத்மா இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கான். இந்த அவதூதருக்கு தெரிஞ்சா போல இந்த சூரியனுடைய விஷயம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. இவ்வளவு நாள் தெரியினாலும் பரவாயில்ல, நமக்கு இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கோ சிந்தனை பண்றதுக்கோ தான் புத்தி இல்லை. ஆனா இந்த ஒரு மகாத்மா சொல்லும் பொழுது ஆமா இதுக்கு தன்மை இருக்கேன்னு புரியறதுக்காக புத்தியா பகவான் கொடுத்திருக்காங்க. இதுக்கா ஆராய்ச்சி பண்ணி இது என்ன தத்துவம், இது என்ன ரகசியம்னு கண்டுபிடிக்க முடியலன்னா கூட ஒருத்தர் சொன்னான், ஓ அப்படியா, சரி 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 அப்படின்னு கேட்டு அதை உணரக்கூடிய ஒரு சக்தியா தெய்வம் கொடுத்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் சொல்றத கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு மனசு இருக்கே, அதுவும் அந்த மகாத்மாவுடைய அனுகிரகம். அவர் கிருபை பண்ணி அப்பா உனக்கு புரியணும்டா அப்படின்னு பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கார். அந்த பார்வையிலேயே நிஜமாவே எது மகாராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சுடுறது. அதனாலதான் விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமான்னு கேட்கிறோம்னா அந்த பார்வை ஒன்றே வருதுன்னு தாங்க. அந்த ஒரு பார்வையில பல கோடி அர்த்தங்கள் உண்டு, பல கோடி விஷயங்கள் அந்த கண்கள் பேசும், பல கோடி விதமான குழப்பங்கள் அது தீர்த்துடும். எதுவுமே வேண்டாம், சத்குருநாதனுடைய கண்கள் ஒரு ஈரம் உண்டு, நிஜமாவே காரே கருணையான ஒரு கண்கள் உண்டு. அந்த கண்ணுடைய ஈரம் நமக்காக எப்பொழுதுமே அப்படியே காத்துட்டு கிடையாச்சோ, இந்த குழந்தைகள் வீணா போகிறதே, இந்த குழந்தைகளுக்கு தெரிய மாட்டேங்கிறதே, ஜென்மா படாத பாடுபடுறதே அப்படின்னு சொல்லி அந்த கண்கள் அதி விசேஷமா ஆச்சரியமா அற்புதமா நமக்காக ஏங்க. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த கண் பார்வை. ரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே தியானமங்கலம்னு கோபிகள் கிருஷ்ண பாதை சொன்னாள். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு தானே, அதனால அந்த ஜெகத்குருடைய கண்கள்ல நிஜமாவே இந்த ஜீவனுடைய ஹிதம், இந்த ஜீவனுடைய சுகம், இந்த ஜீவனுடையதான தேவை எல்லாமே பெரிய அழகா ஆச்சரியமா அற்புதமா நல்லா தெரிய அவளுடைய இந்த கண்கள்லயே பரிமளிக்க. இந்த அம்மா குழந்தைகளை பார்த்தோம்னா ஒரு வாஞ்சை இருக்கும், அந்த வாஞ்சை கண்களை பார்த்தாலே தெரியும். அதே சமயத்துல யாருக்காவது நம்மளை பிடிக்கலை அப்படின்னா அவ கண்களை பார்த்தாலே நம்மளை பார்த்தா அவளுக்கு பிடிக்கலைன்னு தெரியும். யாரோ சில பேர் நம்மளை பார்த்தா சந்தேகப்படுறான்னா இந்த கண்களை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனாலதான் பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா மனுஷாலாம் பேசும்பொழுது முகத்தை பார்த்து தான் பேசணும், யாரும் கண்ணோட கண் பார்த்து பேசவே மாட்டோம். அதெல்லாம் பகவான் பகவத் பக்தர்கள் தான் கண்ணை பார்த்து பேசுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளால அந்த கண்ணை கூட பார்க்கவே முடியாது, அதனாலே தேஜமயமா இருக்கும் அந்த கண்கள். அந்த கண்களுடைய லாவண்யம் இவ்வளவு சிரேஷ்டம். அதுவும் என்னானு என்னப்பன் என்னெஞ்சிலானு ஆழ்வார் சொல்லிட்டு வர பாசுரங்கள் அந்த இடத்த சொல்லும் போது, என் பகவான் கண்ணில் இருக்கான், அவன் தான் கண்ணுக்குள்ள வெளிச்சமா இருந்து லோகத்திற்கு வஸ்துக்கள் எல்லாம் பார்க்க வைக்கிறான், என் பகவான் தான் கண்ணா இருந்து எல்லா விஷயங்களும் இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு எனக்கு புரிய வைக்கிறான் அப்படின்னு புலம்பராள். அந்த மாதிரி இந்த அவதூதர் பிரபுகன மகாராஜாவிடத்துல எவ்வளவு தூரம் பிரீத்தியோட ஜடபரர் ஒரு பார்வை பார்த்தாரோ அதே போல இந்த யது மகாராஜாவை இவர் ஒரு பார்வை பார்க்கிற. சங்கரர் எப்படி தன்னுடைய சிஷ்யனை பார்த்தாரோ, சுவாமி ராமானுஜர் எப்படி வடுக நம்பி எம்பார், கோவிந்தர் முதலியாண்டார், லக்ஷ்மி அம்மா, கொங்கில் பிராட்டி, இத்தா தூரம் பெண் பிள்ளை எல்லாரையும் பார்த்தாரோ அதுபோல ஒரு பார்வை ஆச்சரியமா அதிவிசேஷமான ஒரு பார்வை. ஏகநாதர் எப்படி தன்னுடைய சிஷ்யர்களை பார்த்தாரோ அதுபோல, தன் துக்காராம் எப்படி தன்னுடைய சிஷ்யால ஒரு பார்வை பார்த்தாரோ அதுபோல, எப்படி நாரத மகரிஷி துருவனை கண் கொண்டு பார்த்தாரே அஞ்சு வயசு பதில நீ பகவான பார்க்கலாமேடா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தாரோ அதுபோல ஒரு ஈரம், அத்தனா ஆச்சரியமான ஒரு பார்வை. நிஜமாவே இந்த குரு கிருபா கடாட்சம் அவ்வளவு சிரேஷ்டம், வார்த்தைகள்னால வர்ணிக்க முடியாத ஒரு ஆனந்தம் குருவுடைய கிருபா கடாட்சம். குருவுடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்துட்டு கைய கூப்பிட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்து அவர்கள் அவர் நம்மள ஒரு பார்வை பார்த்துட்டான்னா அது போதும், அதற்கு மேல எதையும் கேட்கவோ பேசவோ எதுவும் அவசியமே கிடையாதுன்றதுதான் சத்தியம். அத்தனை சிரேஷ்டமான ஒரு பார்வை, ஒரு க்ஷணம் பார்த்தான்னா கூட எல்லாத்தையுமே கொடுத்துருவோம். ஒரு மணி நேரம் உட்காந்து இப்படியே நம்மளே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. ஒரு பார்வையிலேயே நம்முடைய பாவத்தை புசிக்கிடுவா, அந்த ஒரு பார்வையிலேயே நம்ம கனகிரகத்தை பண்ணிடுவா, அந்த ஒரு பார்வையிலே நம்முடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவா, அந்த ஒரு பார்வையிலேயே நம்முடைய அஜ்ஞானத்தை நாசம் பண்ணுவா, அந்த ஒரு பார்வையிலேயே ஞானத்தையும் கொடுத்துருவா. இந்த யஜமகாராஜாவை முதல்ல இந்த அவதூதர் பார்க்கிறா, ஒரு பார்வை பார்த்துட்டு அந்த பார்வைக்கு அப்புறமா தான் ஆச்சரியமா அடுத்த விஷயத்தையே சொல்றா. சூரியனை பத்தி சொல்லிட்டு இருந்தா கேட்டு இருந்தா அடுத்த பாடப்புறாவை பத்தி ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. குடும்ப வாழ்க்கை சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் அப்படின்னு சொல்லும்படியா இந்த மாடப்புரா அவர் சொல்றாரப்பா, மாடப்புறாவிடத்திலேருந்தும் ஒரு பாடத்தை நான் கத்துன்றேன். புறா வாழ்க்கை பாம்பேல குறைச்சலே கிடையாது, திரும்பின பக்கமெல்லாம் புறாவைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இனிமேல் பார்க்கும்போது அவதூதர் மாதிரி ஒரு பார்வை பார்க்க கத்துக்கணும். நிஜமாவே பாம்பேக்கு புறா கதை சொல்லியே ஆகணும். ஏன்னா புறாவை பார்க்காம கண்ணு முடிக்கவே முடியாது. காகத்தை பார்க்கறதோ மற்றவாள் யாரை பார்க்கறதோ எனக்கு இவாளை பிடிக்காது அவளை பிடிக்காது பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம், புறாவை பிடிக்காது பார்க்க மாட்டேன்னு பாம்பேல ஒரு ஆள் சொல்ல முடியும். திரும்பின பக்கமெல்லாம் புறா ராஜ்யம் தான் நிஜமாவே இங்க இருக்கு. நிஜமாவே பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா இதிகாச புராணங்கள் பக்த வைபவங்கள் எல்லாத்துலயுமே இந்த புறாக்களை பத்தி ரொம்ப விசேஷமா பல இடங்கள்ல காண கிடைக்கு, நிறைய இருக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு புறா இருக்கு, அங்க ஒரு புறாவுடைய கதை ராமனே சொல்றோம். அதாவது சரி நிஜமா அப்படியே முதல் முதல்ல பாம்பே வந்து இந்த புறாக்களை பார்த்தா மனசு அது குளிர்ந்து போச்சா, இதிகாச புராணங்கள் பிரத்யட்சமா அலந்துருக்குன்னு நான் பார்த்தேன். நான் பார்த்ததுக்கு ஆஹா ஸ்ரீமத் ராமாயணம் ஆஹா ஸ்ரீமத் பாகவதம் அவருடைய கீதை எல்லாம் பிரத்யட்சம் இருக்கே நம்ம அவ்வளவு குஷி. நிஜமா ஸ்ரீமத் ராமாயணத்துல ராமனே ஒரு புறா பத்தி சொல்றான், சரணாகதி சமயத்தை சொல்றான். விபீஷன் சரணாகதி பண்ண வர சமயத்துல ஒரு புறா தன்னுடைய மனைவியை கஷ்டப்படுத்தி அதை பிடிச்சிருந்து கிடக்கிற அவந்த வேடனுக்காக தன் உயிரையும் கொடுத்து தன்னுடைய மரத்து கீழே வந்து தங்கினான்றதுக்காக அதிசி சத்காரம் பண்ணா அந்த புறாவுக்கு இருந்ததான ஒரு தயை ஒரு கருணை கூட எனக்கு இல்லாம இவ்வளவு நேரம் பேசிட்டிருக்கேனேன்னு ராமன் புலம்பினான்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை காண கிடைக்கிறது. அதை நினைச்சு திருக்கோஷ்டி நம்பி கிளம்புற சமயத்துல வருத்தப்பட்டார். திருக்கோஷ்டி நம்பி ராமானுஜருடைய குரு அவர் அந்திம தசையில இருக்க எல்லாரும் கேட்கிற கொஞ்சம் சோகமா இருந்தார். என்னாச்சுன்னு கேட்கிற இல்ல பகவான் ராமனுடைய மனத்தை ஒரு பட்சி புண்படுத்திருக்கேன்னு கேட்க, ராமனுடைய மனசை எந்த பட்சி புண்படுத்திருக்குன்னு கேட்டா அப்ப அவர் சொல்ற சரணாகதி சமயத்துல பகவான் புறாவுடைய கதையை சொல்லி இந்த புறா கூட தன் இடத்துக்கு வந்தவன் அழகா காப்பாத்திட்டு என்ன தேடிண்டு கைய கூப்பிட்டு எல்லாத்தையும் செப்பா லங்காவும் விட்டுட்டு வந்தவன பாடா பயிரேன்னு சேர்த்துக்க முடியாம இவ்வளவு நேரம் உங்களோட பேசிட்டு அவனை காக்க வச்சுட்டேனே அப்படின்னு பகவான் கடைசி வரைக்கும் அந்த துக்கம் இருந்துதான் அந்த துக்கம் திருக்கோஷி நம்பியை தாக்கிட்டான். முதன் முதல்ல டொமின் நுழைஞ்ச உடனே புறாவை பார்த்தோன்னு ஆஹா இது மாதிரி கை தவணா கை கூப்பிட்டு எனக்கு சத்தியத்துல சொல்றேன். ஏன்னா இந்த புறாவுடைய பலம் அவ்வளவு சிரேஷ்டம் நிஜமாவே நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. புராண இதிகாசங்கள்ல புறாவுக்கு பெரிய மகத்துவம் கொட்டி கடக்கிறது. நிஜமாவே பல சந்தர்ப்பங்கள் எல்லாரும் சொல்ல பாம்பே வந்தா எப்படி வேணா பழச்சு விடலான்னு அப்படின்னு பார்த்த வரைக்கும் இந்த புறாக்கள் இருக்கிறதுனால நடக்கிறது நினைச்சேன். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மாதிரி அவதூதரும் ஆச்சரியமா ஒரு புறாவுடைய வைபவத்தை சொல்றா. ஆனா அவதூதர் சொல்ற புறாவுடைய வைபவம் கொஞ்சம் சம்சாரிகளுக்கு படுபயங்கரமா தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்காக சொல்லாம விட்டுட்டுலாம் போக முடியாது. ஏன்னா சம்சாரத்துடைய பயங்கரத்தை அவ்வளவு பயங்கரமா தான் சொல்ல சாதாரணமா சொல்லவே இல்லை. ஒரு காட்டுல ஆச்சரியமா ஜோடி புறா வாழ்ந்திருக்கு அப்படியே சொல்ற புறா கதையே சொல்ற சொல்றதுக்கெல்லாம் பார்த்தோம்னா 1008 காமிக்ஸ் எல்லாம் வந்துடுத்து விதவிதமா இவால பூசு பூசா இது கேரக்டர் எல்லாம் பண்ணி அதை கொண்டு ஒரு கதையெல்லாம் பண்றாள். அந்த மாதிரி என்னைக்கோவே பாரத தேசத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு கோடி வருஷங்களுக்கு முன்னாடியே பல ஆச்சரியமான தத்துவங்கள் விசாரணைகள்லாம் சொல்லியிருக்காரு. மகாபாரத பார்த்தோம்னா அவ்வளவு அழக பீஷ்ம பிதாமக தத்துவங்களை பத்தி சொல்லும்பொழுது மிருகங்களை வச்சு நிறைய தத்துவங்களை சொல்றாரு. மிருகங்களை கொண்டு நிறைய தத்துவங்களை சொல்றாரு. அந்த கதையெல்லாம் யார் யாரோ எழுதின மாதிரி இங்கிலீஷ் அவ்வளோ மாத்தி மாத்தி எழுதிட்டு நமக்கிட்டே கொடுத்துருக்கு. அதுதான் பெரிய கொடுமையே. நீங்க பெருசா எல்லாம் எவ்வளவு கதைகள் படிக்கிறது தெரியுமா? எத்தனையோ கதைகளை பார்த்தாலும் பீஷ்ம பிதாமக தர்ம நியாயங்களை சொல்லும்பொழுது சொன்ன காற்று இருக்க மிருகங்களுடைய வாழ்க்கை அஸ்திவாரமா சொன்ன கதைகளை பேரை மாத்தி ஊரை மாத்தி இவன் சொல்லிட்டு இருக்க சத்தியத்தை நான் சொல்றேன். ப்ரூஃப் பண்ண முடியும். அவ்வளவு விசேஷங்கள் இருக்கு. நான் எதுக்கு அவ்வளவு சொல்றேன்னா, எல்லா பெரியவாளுமே எல்லா இடத்துலயும் விஷயத்தை கிரகிச்சுக்கிறதுக்கு தயாரா இருந்த சனாதனமான இந்து தர்மத்தை. இது புறா தானே, இது சிங்கம் தானே, இது மான் தானே, இது மரம் தானே, அப்படியே தள்ளி விடல. அதுக்குள்ளேயும் ஏதோ ரகசியம் இருக்குன்னு எடுத்துல. அந்த மாதிரி ஒரு புறாவுடைய கதையை ஒரு யது மகாராஜாவுக்கு சொல்ற ஆச்சரியம், அதாவது கதை சத்தியம் அத சொல்ற. அவ்வளவு அழகா குரு சொல்றார். குரு ஒரு விஷயம் சொல்றார் அப்படின்னா அடுத்தவாளுடைய விஷயமா சொல்றாருன்னா கூட அதுல ஏதோ நமக்கு ஒரு பாடம் இருக்கும். நமக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கா நமக்கு தோணித்தனா கூட அதுல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. ஒரு காதல பார்த்தா ஜோடி புறாக்கள் வாழ்ந்துருக்கு, பகு பிரீதி. இந்த பிரீத்தியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். அது பேசறது, அது பார்வைக்கிறது, அது நடக்கிறது, அதுல மயங்கி கிடக்கிற ஆண் புறாவும் பெண் புறாவும் சொகம்மா ஜோரா வாழ்ந்துருக்கு. காலம் போகிறது தெரியல, நேரம் போகிறது தெரியல, ஆயுஷு க்ஷீணமாகிறது. இந்த ஆசையா பத்தியத்தே லோக கர்மனா பகு சிந்தையா ஆயு க்ஷீணம் மேதானாதி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. ஆயிரம் ஆசைகள் இன்னைக்கு முழுக்க ஒரே ஒரு ஆசை தான், கரண்ட் எப்ப வரும், கரண்ட் எப்ப வரும், கரண்ட் எப்ப வரும். இதுல என்ன ஆச்சு, காத்தால 10 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆயுஷீனமானது சத்தியம், கரண்ட் வந்தவாடா இல்ல. ஆசையா பத்தியதே லோக கர்மனா பகு சிந்தையா ஆயுஷீனம் மேதானாதி. இப்ப கரண்ட் வந்துருந்தா துணி வச்சுடலாம், இப்ப கரண்ட் வந்துருந்தா அரைச்சுடலாம், இப்ப கரண்ட் வந்துருந்தா டிவி பார்க்கலாம், கடைசி வரைக்கும் ஆயுஷீனமானது சத்தியம். கரண்ட் வந்ததா இது வரைக்கும் வரல, இனிமேலும் தெரியாது. அதனால ஆயுஷீனம் மேதானாதி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. அதுக்கு இவ்வளவுதான் சொல்றேன்னா, அப்பப்ப கரண்ட் போச்சுனாலும் இனிமேல் சரி எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும்னு ஆசையா தத்திய தேலோக கர்மனா பகுந்தின்றையான க்ஷீணம் பண்ணி தொலைச்சுடாத. அது வரும்போது வரட்டும், நான் என்ன முடியுமோ கரண்ட் இல்லாம என்னென்ன கர்மா பண்ண முடியுமோ அதை பண்றேன், நாமஜபம் பண்றேன்னு பண்ணேன்னா தப்பிச்சேன். கர்மனா பகு சிந்தையா ஆயுக்ஷீனம் தஸ்மா ஜாகிரத ஜாகிரத. சத்தியமான வார்த்தை சங்கர என்ன அனுபவிச்சு அடிவை கலக்கின்ற வார்த்தையை சொல்லியிருப்பா தெரியுமா? நிஜமாவே சங்கரா இருந்து சோகத்தை சொல்லலாம், வயிறெல்லாம் என்னமோ பண்ணும், அப்படியே அடி வைத்த கலக்கும். இந்த குழந்தைகள் எங்கேயாவது ஒரு பாக்கிற பக்கம் விழ போறது, வேகமா ஓடுறது, நம்ம போய் பிடிக்க முன்னாடி விழுந்துருமோன்னு அப்ப அடி வைத்த ஒரு பிடி பிடிப்போம். ஐயோ அந்த குழந்தை விழுந்துருமோ, எதிர்க்க வண்டி வந்துருமோ, ரோட கிராஸ் பண்றதேன்னு அடி வைத்த கலக்குமே, அந்த வயிற்று கலக்கல்ல இருந்து சொன்ன ஒரு ஸ்லோகம் ஜாகிரத ஜாகிரத ஸ்லோகம். கேட்டா என்னமோ பண்றது அப்படின்னா, சங்கர அடி வைத்தபடி அச்சோ இந்த ஜீவர்கள் வீணா போயின்னு இருக்கே, ஜென்மா நஷ்டப்பட்டு இருக்கே, எங்க போகிறதுகள், எந்த எல்லையை நோக்கி ஓடிட்டு இருக்குகளே, திரும்ப எத்தனை கோடி ஜென்மா கழிச்சு மனுஷ ஜென்மா கிடைக்கும், உற்றுட போறதுகளேன்னு நடுங்கன்னு சொன்ன ஸ்லோகம். அந்த மாதிரி இவங்க ரெண்டுத்துக்கும் இந்த புறாக்களுக்கு ஆயுசு போயிட்டு இருக்கிறது ஒன்னும் தெரியல. காலக்கிரமத்துல அது கர்ப்பம் தரிச்சது. உடனே ஆஹா இது கர்ப்பவதி ஆயிடுச்சு, இது பார்த்து 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 ஒரு மரம் அதுல ஒரு சின்ன கூடு அதுல அழகாக அது பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. யார பத்தியும் கவலை இல்லை, தன் வாழ்க்கை தன் சுகம் இப்படி பண்ணிட்டு இருக்கு. அழகா காலக்கிரமத்துல முட்டையில இருந்து ஆச்சரியமா கொஞ்சம் இதுதான் ரொம்ப விசேஷமா அந்த இடத்துல சொல்லும் பொழுது இந்த அவதூதர் சொல்ற, முட்டை எல்லாரும் பாக்குறோம், ஆனா அதுக்குள்ள இந்த குஞ்சு எப்படி ஃபார்ம் ஆகுறதுன்னு எதுவுமே யாருக்குமே தெரியும். சரி கர்ப்பத்துல குழந்தை உற்பத்தி ஆகிறோம்னா அம்மாவுடைய கர்ப்பத்துல இருக்கு, அழகா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கையே காலெல்லாம் வளரும் வாழ்க்கிறோம். இது சத்தியம், நமக்கு ஒத்துக்க முடியாது. இது முட்டை அம்மாவுடைய கர்ப்பத்துல வெளில வந்தாச்சு, இந்த மரத்துல இருந்து காய பறிஞ்சு தனியா வச்ச மாதிரி கதை. அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு உற்பத்தி ஆகிறது வளர்றதுன்னா தெய்வ பலம் பார்த்துக்கோங்க. அப்பா அம்மா சம்பந்தம் முட்டையை எப்படி பாதுகாக்கிறது அவ்வளவுதான், இப்படி வெள்ளேந்து பாதுகாக்கிறத ஒழிய இதுக்குள்ள ஆகாரம் கூட கொடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்ப குழந்தை கர்ப்பத்தை வளர்றதுன்னா அம்மா சாப்பிடுற ஆகாரம் தொப்புள் கொடி வழி அழகாக அது கொஞ்சம் கொஞ்சமா அது எப்படி வேணுமோ அவ்வளவு சக்தி போகிறது. ஆனா முட்டையில இருக்கிற அந்த குஞ்சுக்கு எங்கேருந்து சக்தி போகிறது? நம்ம முட்டை வெயில இருக்கும், மழையில இருக்கும், என்னென்ன காலம் உண்டு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உள்ளுக்குள்ள இந்த புறா அம்மாவோ புறா அப்பாவோ பந்துவோ மாமனோ மாமியோ ஒருத்தரும் ஒன்னும் பண்ண முடியாது. என்னதா சயின்ஸ் அதுவும் ஒண்ணு பண்ண முட்டைக்குள்ள ஊசி போடுறேன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது பாட்டுக்கு கிடக்கும். என்ன ஆச்சரியம் பாத்துக்கணும், தெய்வ பலம் ஓட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வஸ்து அதுக்குள்ள ஒரு ஜீவன் உட்காந்து அந்த ஜீவனுடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தம்பி கொஞ்சமா தம்பி கொஞ்சமா வளர்த்துட்டு இருக்கான். எவ்வளவு நாள் அடகாக்குறது அடகாக்குனாலும் உள்ளுக்குள்ள வளரணுமே. அடகாக்குறதுன்னா முட்டை மேல உடையாம இருக்கிறதுக்காக அடகாக்குறது, அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள இருக்க வஸ்துவை வளர்க்கறதுக்காக ஒண்ணு அடகாக்குறது இல்ல. கோழியோ பட்சியோ அடகாக்குறதுன்னா இது அழகா கதகதான் இருக்கணும், முட்டை உடஞ்சு போயிடப்படாது, வெயில விரிஞ்சு போயிடப்படாதுன்னு அந்த ஒரு பயத்துல அடகாக்குறது ஒழிய உள்ளுக்குள்ள இருக்க தன் குஞ்சு வளரணும் வளரணும்னு ஒண்ணு கிடையாது. அவ்வளவு ஆச்சரியம், உள்ளுக்குள்ளேன்னு தெய்வம். அம்மா அப்பாவோட சம்பந்தத்தை விட்டுட்டு முட்டைக்குள்ள மாட்டிட்டு கிடக்கிற ஒரு ஜீவனுக்கு அதனுடைய சரீரத்தை வளர்க்கறதுக்கு தெய்வம் சகாயம் பண்ணும்னா ரெண்டு கால் சந்துவுக்கு பண்ணாதா? அதுக்கே பண்ற தெய்வம் இந்த ரெண்டு கால் சந்துவுக்கு என்ன பண்ணல, நிறைய பண்ணின் இருக்கு, நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். நமக்கு பேராசை, அதாவது பேராசைன்னா நியாயமா ஆசையா இருந்து தொடச்சாலும் பரவாயில்ல, சமயத்துல நியாயமே இல்லாத ஆசையாத்தான் இருக்கு. அப்புறம் தெய்வம் கஷ்டப்படுத்துறது, தெய்வம் சரியில்லை, தெய்வம் படுத்துறது, என்ன ஏன் அப்படி படுத்துறது, என்னமோலாம் முரட்டுத்தனமா கேள்வி கேட்கறோம், முட்டாள்தனமா கேள்வி கேட்கறோம், சரியா ரவுடித்தனம் பண்ணி தொலைகிறோம். தெய்வம் அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அனுபவிக்கிற அவதூத சொல்லும் பொழுதே கண்கள்ல ஆனந்த பாஷம், அதோட முடி எப்படி இருக்கு, அதோட மூக்கு எப்படி இருக்கு, அதோட காது எப்படி இருக்கு, அதோட தலை எப்படி இருக்கு, குச்சி குச்சி மசுடு எல்லாம் உள்ளுக்குள்ளேயும் தெய்வம் அப்படி உற்பத்தி பண்றதும். தெய்வம் என்ன பாடுபடுறது பாருங்க, அந்த முட்டைக்குள்ள உட்காந்து அந்த அந்தரியாமியா உட்காந்து அது ஒவ்வொன்று யாக்கான் மேக்காது மூக்கு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஒவ்வொரு முட்டைக்குள்ளையும் ஒவ்வொரு முட்டைக்குள்ளையும் கிச்சாவை உட்காந்து இந்த சிற்பம் செதுக்கிற மாதிரி அழகா இந்த இது கண்ணு இது மூக்கு இது இழுத்து விட்டு அதுக்கு ஒரு அழகை கொடுத்து அது ஒவ்வொரு முடியா இழுத்து விட்டு அதுக்கு வாயை கொடுத்து அது உள்ளுக்குள்ள தொப்புள் குடியை கொடுத்து அதுக்கு ஒரு வயிறை கொடுத்து அதுக்கு ஹிருதய அதை லப்ட படிக்க வச்சு அதுக்கு பறக்கக்கூடிய ரக்க பழக்கத்துக்கான இடத்தை கொடுத்து அதுக்கு காலை கொடுத்து அதுக்கு ஒரு வகை நகத்தை கொடுத்து ஏன்னா முட்டை குறிஞ்சு வெள்ளை வரும் போது எல்லாம் ஃபுல்லா தான் வரும், அறகுறையா வரவே வராது. அது கண் மேகாது, அது மூக்கு, அது பறவைகளுடைய மூக்குலாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கடினமா இருக்கும், ஓட்ட உடைக்கும். அது வரைக்கும் அந்த மூக்கு வளர 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 இது உடைக்காத வரைக்கும் அந்த மூக்கு அவளுக்கு சர்வதாகவே அவர் பிடிச்சி வச்சுட்டு இந்த குழந்தைகளுக்கு நல்லா வளர்ந்த ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் குழந்தைக்கு ஏதாவது மருந்து போட்டுறதுன்னா அது கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது நாலு பேர் பிடிச்சிருந்து அது மூக்க வேற ஒரு குடி பிடிச்சிருந்து இந்த பாலாடையை வச்சு அதை போட்டு அதுக்கப்புறம் அது துப்பி அது வாங்கி எடுத்து வீட்டில் பெரிய வகலையே நடக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கறதுக்குள்ள வீட்டில் அத்தனை அவ்வளவு பெரிய சண்டை போட்டு முடிச்சிடும், அது பாரு தேவையான அழுத்தி முடிச்சிருப்பாரு. கடத்துல பெரியவாருக்குள்ள பெரிய சண்டையா ஒரு இட்நூண்டு குழந்தை நம்ம பெத்த குழந்தை நம்ம மடியில இருக்கு ஒரு ஒரு மீன் இருக்கும், அதுக்கு மருந்து கொடுக்கறது நீ கையை பிடி நான் காலை பிடிக்கணும் நான் தலையை பிடிக்கணும் நான் மூக்க பிடிக்கணும் நீ வாய்க்குள்ள கொட்டு இவ்வளவு பகு பிரயத்தனம் ஏகமேவ அத்விதீயம் தனி ஒருத்தன் நின்று முட்டைக்குள்ள உட்காந்து பண்றான்னா எத்தனை பெரியவன் பார்த்துக்கணும், எவ்வளவு பெரியவன். இதுல அது பாம்பு முட்டையா இருந்தா உள்ளுக்குள்ள பாம்பை கடிக்கணும், பெரிய ஆகியும் ஒரே சமயத்துல பாம்பு முட்டையை போடும், பள்ளியும் முட்டையை போடும், முதலையும் முட்டை போடும், மீனும் முட்டையை போடும், ஆமையும் முட்டை போடும், பட்சியும் முட்டை போடும், முட்டை போடுற சந்தர்ப்பம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றுடைய உட்காந்துண்டு. ஏன்னா பகவானுடைய கணக்கே அப்படிதான், இங்க ஒரு பாம்பு போட்டாத்தான் அங்க இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கீரியை வளர்த்துட்டு இருப்பான். இது அடக்கிறதுக்கு ரொம்ப பகுபுத்திசாலி இது. ஆஹா நான் குட்டி போட்டுட்டேன், இனிமேல் என் குடும்பத்தை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது பிளான் பண்ற சமயத்துல இதுக்கு பிடிக்காத ஒரு ஆளுங்க ரெடி பண்ணிட்டு இருப்போம். ஒரு பத்து பேர் ரெண்டாறு அடி ஆகு, அங்க ஒரு மான் குட்டி போடுறது அங்க ஒரு சிங்கக்குட்டி போடும், அங்க ஒரு சிங்கக்குட்டி போட்டு அங்க ஒரு மான் குட்டி போடும், அங்க ஒரு யானை குட்டி போடும், ஒன்னோட நம்ம தலை தூக்கினா தப்பு அடிக்கிறது ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஜாக்கிரத நமக்கு தெரியாதா நம்மதான் அப்படின்னு நினைப்போம். இங்க நம்ம இங்க நம்ம நினைச்சிருக்கோம் நம்மதான் அது அங்க நினைச்சுக்கோ நம்மதான் கடைசி ரெண்டுத்தையும் மோதத்தை அடிப்போம். ஒரு துரியோதனுக்கு ஒரு அர்ஜுனன், ஒரு அர்ஜுனனுக்கு ஒரு துரியோதன், கடைசியில் ரெண்டு பேரும் அர்ஜுன் தேவேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். சாட்சி பூத ரொம்ப பெரியவன், ரொம்ப சின்னவன்ல ரொம்பவே பெரியவன். எந்த காரணத்தை கொண்டும் அவன் சாதாரண இட போடாது. பட்சிக்குடைய முட்டைக்குள்ள ஒரு குஞ்ச தயார் பண்றவனுக்கு நம்ம உடுத்திக்கிற வஸ்திரத்தை தயார் பண்ண முடியாதா, இருக்கிற வரைக்கும் ஆகாரம் தர முடியாதா, கடைசி வரைக்கும் தங்கத்துக்கு ஒரு வீடு தர முடியாதா, எல்லாம் பண்ணுவான். நம்ம இதுக்குதானே இந்த பிரயத்தனம், எந்த புலம்பு புலம்புறோம், இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும் அது நடக்குமா நாளைக்கு என்ன ஆகும் இவ்வளவு புலம்புறையால. அந்த பட்சிக்கு ஆகாரம் உள்ளுக்குள்ள யார் கொடுக்கறா, அது உள்ளுக்குள்ள ஆகாரத்தையும் கொடுத்து அதையும் வளர்த்துண்டு முட்டை வளர்றதும் இல்லை, அது ஒண்ணு இருக்கு. அது உள்ளுக்குள்ள உடம்பு வளருது, வெளியே முட்டை ஒண்ணு வளருது கிடையாது. அம்மா கர்ப்பத்தை சுமக்கணும்னா வயிறு பெருசாகிட்டே வருது, 3 மாசம் 4 மாசம் 5 மாசம் 8 மாசம் 9 மாசம்னா வயிறு பெருசாகிட்டு இது உடம்பு வளர 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 வயிறு பெருசாகும். நியாயம் இது உள்ளுக்குள்ள முட்டை வெள்ள போட்டு எடுத்தோம், உள்ளக்குள்ள குஞ்சு வளருது, ஆனா முட்டை சைஸ் ஒண்ணு பெருசாகல, அப்படியேதான் இருக்கு. இந்த முட்டையுடைய சைஸ பெருசாக்காம உள்ளுக்குள்ள குஞ்சை மட்டும் வளர்த்துண்டு முட்டை உடையாம இவ்வளவு ஜாக்கிரதையா நடத்துருக்கா. புறா போட்ட முட்டையில புறா குஞ்சு தான் வருது. குயில் கொண்டு போய் தன்னுடைய முட்டைய காகத்துடைய கூண்டுல போட்டாலும் அது காகத்துக்கு தெரியாம எல்லாத்தையும் அடகாத்தாலும் தெய்வத்துக்கு நல்லா தெரியும் இது குயிலோடது இது காகத்தோடது இந்த முட்டை இதுதான் வரணும்னு அதுக்கு தெரியும். காகத்துக்கு வேணா தெரியாம இருக்கலாம், குயிலுக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா அந்தரியாமிக்கு நல்லா தெரியும். உள்ளுவார் உள்ளுக்கெல்லாம் உடனிருந்து அருகி. அதனால இது எப்படி போச்சு அது எப்படி போச்சு யாருக்கு தெரியும் யாரு பாப்பானா எல்லாம் தெய்வத்துக்கு பூரணமா தெரியும். அதனால தெய்வத்தினிடத்துல பூரணமா எல்லாத்தையும் ஒப்படைங்கும். எதுக்கு பழகணும்னு சொன்னா மனசுல கொண்டு ஏத்தி வச்சுட்டு மனசை போட்டு படுத்து தொலைச்சிக்காதீங்களோ, இவ்வளவு தூரம் நடத்துறதையோ இவ்வளவு இனிமேலும் நடத்தும் அவ்வளவுதான். அவ்வளவுதான் கரண்ட் வரலையா, இதுக்கப்புறம் எப்படி நடக்கும் அதுவும் தெய்வம் நடக்கும். அதுக்கு ஒரு மனசை போட்டு குழந்தைக்கு வந்தாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம். அந்த மாதிரி அனுபவிக்கிற அவதூத அதுக்குள்ள அழகா கண் மூக்கு இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத உள்ளுக்குள்ள ஒரு சிருஷ்டி நடந்துருக்கு. கண்ணதற்கா பார்த்துட்டு இருக்கோம், ஆனா உள்ள என்ன நடக்கிறது நமக்கு தெரியல. அதனால நமக்கு ஒண்ணும் தெரியாது, அசக்த கூட்டம்னு தெரிஞ்சிருக்கோம். முட்டையை அவங்க எதிர்க்கு ஏது கையில வச்சுட்டு இருந்தா நீங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தா கூட உள்ள என்ன நடக்கிறது சத்தியமா சொல்ல முடியாது. ஒரு ஓடுதான் உடச்சு பார்த்து அவன உடச்சு பார்த்தா போச்சு, சின்ன ஓடு சத்தியமா உடஞ்சு போயிடும். ஆனா அந்த தத்தினா உடையிற ஓட்டுக்குள்ள இத்தனை பெரிய பலமுடைய ஒரு விஷயம் நடந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது. அதோடைய மூக்கு காது கண்ணு வாய் வயிறு காது நகம் விரல் எல்லாம் வளர்றதுன்னா இந்த முட்டைக்குள்ள தெய்வம் எவ்வளவு சத்தையோட கர்மாவை பண்ணிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், இப்படிதான் எனக்கு தெரியும் சொல்ற என்ன தெரியும். முட்டைக்குள்ள குஞ்சிருக்கிற கதியே தெரியாதுன்ன பொழுது உங்களை உங்களுக்கே தெரியறதில்லை. அப்புறம் தானே அடுத்த வாழை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஒண்ணு வேண்டாம், ஒரு 10-60 முட்டை கொண்டு எல்லாம் ஒன்னா கொத்தி வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையா தனியா எடுத்துக்கணும் எடுத்து கொடுப்பாரு. எல்லாம் வெள்ள கலருக்கு எல்லாம் ஒரே சைஸ், சத்தியமா கண்டுபிடிக்க முடியாது. நிஜமா சொல்றேன், ஏன்னா சில முட்டைகள் எல்லாம் பாக்கணும் ஒண்ணு போலவே இருக்கும். இந்த குயில் முட்டை காக முட்டை மாதிரி தான் எல்லாம் ஒண்ணு போல இருக்கும். ஆனா எல்லாம் ஒண்ணு இல்ல, பகவானுடைய சிருஷ்டி நிஜமாகவே ஒரே சைஸ், எல்லாம் ஒரே வண்ணத்தை முட்டைகளை கொண்டு போட்டு என்னென்ன முட்டை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன பைத்தியகாரத்தனமா இருக்கு, எல்லாம் ஒரே முட்டை தான் அப்படி நிஜமாவே எல்லாமே அப்படித்தான். இந்த கோழி குஞ்சு முட்டை எல்லாம் பார்க்கணும் எல்லாம் ஒரே மாதிரி குஞ்சு எல்லாம் பார்க்கணும் விதவிதமா இருக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது, சத்தியமா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆச்சரியம், பகவான் ரொம்ப பெரியவன், இது அவ்வளவு நீதி மலைக்கு சொல்லிட்டு இருக்கு. நல்ல பெரியவன் தெரியுமா, நமக்கு தெரியாம இருக்கான், பட்சிக்கு தெரியாம இருக்கான், உலகத்துக்கே தெரியாம இருக்கான், அவனுக்கு தெரியும் இந்த முட்டைகளை இதுதான் அது இப்படித்தான் இருக்கும். அவனுக்கு நன்னா தெரியும், அதனால பூரணமா சரணாகதி பண்ணுங்கோ. அந்த முட்டைக்குள்ள ஆச்சரியமா எம்பெருமான் ஜோரா பண்ணிட்டு இருக்கான். காலக்கிரமத்துல அந்த முட்டையை உடச்சுட்டு குஞ்சுகள் வெள்ளம் வந்தது. அதுக்கு சொல்ல காலக்கிரமம் அதுவே உடச்சுன்னு வரான், அது வரைக்கும் அடங்கி கிடந்தது என்னமோ முட்டி மோத 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 மோதமாக உடஞ்சு வரலாம். அதுக்கு அந்த முட்டைக்குள்ளே உடச்சு வெள்ளது ரொம்ப கஷ்டம். வெளியில நம்ம கிட்டீங்கன்னா சின்ன ஓடு தானே வசதிதானே வெள்ள வருது, ஒரு பெரிய விஷயமானு கேட்போம். அந்த குஞ்சுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே மாடிண்டு கிடக்கிற அந்த வஸ்துவுக்கு இந்த முட்டை ஓடு பெரிய கஷ்டம். அதை போட்டு தட்டி பிடிச்சு உடச்சுண்டு வெள்ள வரணும். ஒரு குழந்தையோட பிளாஸ்டிக் சேர் இருக்கு அப்படின்னு நம்ம சலமிச்சுக்கிட்டு போயிடும், அது அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் மூச்சுக்கே மூச்சுவான் வலு பிரயத்தப்பட்டு இருக்காங்க. அதோட சக்தி அவ்வளவுதான், பகவானுக்கு சக்தியை கொடுத்து பக்குவம் வந்தாச்சு. இதுக்கு மேல நீ இதுக்கு மேல இதுக்கு மேல உள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, வெளியில வான்னு சொன்ன உடனே அழகாக அதுவா தன் சைய பிரயத்தனம் உடச்சு உடச்சு மூக்கில குத்தி குத்தி அழகா உடச்சு அதுக்கப்புறம் வெள்ள அப்படி தோ பண்ண அப்படி வெள்ள வரும். அழகா வந்த உடனே இது கொஞ்சம் அம்மா அப்பா நம்ம குழந்தை குட்டி 4-5 குழந்தைகள் 4-5 குட்டிகள் புறா குட்டிகள், ஆஹா என் குட்டி என் குட்டி என் குட்டி என் குட்டி. இடத்திற்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, இது எப்படி இருக்கும், கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா நெட்டையா இருக்குமா குட்டையா இருக்குமா குண்டா இருக்குமா ஒல்லியா இருக்குமா ஒன்னும் தெரியாது. என்னதான் எத்தனையோ விதவிதமா நீங்க சயின்ஸ் சொல்றாங்க எல்லாம் எடுத்து எடுத்து ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஆண் குழந்தை பெண் குழந்தை வரைக்கும் சொல்ல முடியும் இது இப்படி எல்லாம் இருக்கு அப்படிலாம் ஒரு எல்லைக்கு மேல யாரும் சொல்ல முடியாது. விஞ்ஞானம் ஒரு எல்லைக்கு மேல அவாலே சொல்ல விடுறதுனால இதுக்கு மேல எத்தனை ஸ்கேன் எல்லாம் பண்ணப்படாது, அது ரேட் எல்லாம் குழந்தைகளை பாதிக்கும் அவாலே ஒத்துக்கிறான். இவ்வளவு தூரம். ஆனா தெய்வம் எதையும் பாதிக்காம ஜாகிரதையா வச்சுங்க. வெயில் மழை குளிர் இத்தனையும் இந்த முட்டை ஓட்டு மேல பட்டாலும் உள்ளுக்குள்ள குஞ்சை பாதிக்காம வச்சுருக்க. அம்மா என்ன சாப்பிட்டாலும் குழந்தைய பாதிக்காம சில ஜாகிரதைய பகவான் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரியதான் கருணா சாகரம். நமக்கு தான் விசுவாசம் வேணும், விசுவாசமும் ஸ்ரத்தையும் வேணும், வேற ஒண்ணு வேண்டாம். அந்த மாதிரி காலக்கிரமத்துல குழந்தைகள் சொன்னாரு, காலக்கிரமத்துல குழந்தைகள் எல்லாம் வெள்ளம் வந்துடுச்சு. ஆச்சரியமா அதி விசேஷமா உடனே அற்புதமா அதி ஆச்சரியமா அந்த குழந்தைகளிடத்துல பகுப்பிரீதி எல்லாம் அந்த குழந்தைகளோட விளையாடுறது அதுகளுடைய பாஷை. நம்ம என்ன பண்றோமோ அதேதான். அந்த புறா அழகா எல்லாம் மயங்கி கிடக்கிறது, ஆச்சரியமா அந்த குழந்தைகளை கொஞ்சிட்டு கிடக்கிறது, பரமானந்தம் அமைச்சு அது பாடி தலைச்சிட்டு கிடக்கிறது, அழகா வழியில எல்லாம் போகிறது, இறை தேடுறது, வந்து குழந்தைகளுக்கு ஊற்றுறது, மாதிரி அழகா மாறிந்துருக்கு, சரியா மாறிந்துருக்கு. வெள்ள போகணும், ஆகாரத்துக்கு இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும், திரும்ப வெள்ள போகணும், ஆகாரம் சாப்பிடணும், குழந்தைகளை காப்பாற்றும். இதுக்கு மேல ஒரு சிந்தனை இல்ல, இதுக்கு மேல ஒரு சிந்தனை அந்த புறாவுடைய சரீரத்துக்கு வராது. நீ பாகவத கேட்கலாம், ராமாயணம் கேட்கலாம், ஏகாதசம் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்செல்லாம் ஒண்ணும் கிடையாது. காதலாம் 6 மணிக்கு உதயம் ஆயிடுதா, வேற வேற போகணும், சாயங்காலம் 6 மணிக்கு அத்தனை நாங்க போடுவா, வீட்டுக்கு திரும்பி வரணும், அவ்வளவுதான். நீங்க ராத்திரி உட்காந்து நாமஜபம் பண்ணலாம், நீங்க ஏகாதசி, நீங்க துவாதசி, நீங்க அமாவாசை, நீங்க பௌர்ணமி, அது பாட்டு இயற்கை நிகழ்வுகளை பார்க்குமே ஒழிய அதை தாண்டி ஒன்னும் தெரியாது. மனுஷ ஜென்மாவுக்கு இவ்வளவு தெரியும் அந்த கரண்ட் இல்லாம கரண்ட் அவங்க திருப்தி ஆயிருக்கு, ஆதி போன நிம்மதி பிரச்சனை கிடையாதுன்னு ஒரு மனசு வருது இல்லையா, இது அவங்களுக்கு தெரியாது. அது கூடிய நடக்கும் போதுதான் பாருங்க, டக்குனு இருட்டு வந்தாலும் பட்சிகள்லாம் பயந்து திடீர்னு சில பேர் சில பேர் கத்து எத்தனை பேர் பாத்துக்கணும் தெரியாது. இந்த சூரிய வந்து திடீர்னு ஒரு இருட்டு வரும் இல்லையா, அந்த இருட்டுல பட்சிகள்லாம் பயந்து போய் நடுங்கி கத்து கத்து கத்துன்னு கத்தும், பெருசெல்லாம் அவங்க குஷியாரு. அது ஒன்னும் புரியாது, என்ன இவ்வளவு இருட்டு இல்லையே, இன்னைக்கு சூரிய வேணா வேணா இருட்டு வர போறது, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவருடைய புத்தி என்பதுதான் மனுஷ சரீரத்துக்கு இன்னைக்கு சூரிய கிரகணம் இப்படி எல்லாம் தெரியாது. சக்தி துர்லபம் மனுஷம் ஜென்ம விட்டுடாதீங்கோ, விட்டுடாதீங்கோ, பகு துர்லபமான ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு. இந்த புறா குஞ்சுகளை பார்த்து மயங்கி போயா இப்படி காலம் பயின்றிருக்கு. ஒரு நாள் இது ரெண்டும் வெள்ள அப்படி போயிருக்கு. தெய்வாதீனமா யாரோ ஒரு வேடம் அந்த பக்கமா காட்டுக்குள்ள அப்படி வந்தான், வள விரிச்சான், புறா குஞ்சுகள் மாற்றிடுது. அழகா சின்ன குழந்தைகள் இன்னும் பழக்கத்தில் தன் கூட்டு பகிர்ந்து அப்படியே அலைஞ்சு கிடக்கிறது. அவன் பார்த்தான், அவன் வேடன், அவனுடைய ஸ்வபாவம் அதுதான். அதனால அழகா அதை பிடிச்சுட்டான். அது பாருங்க அழகா தலையில வாடிந்து கிடக்கிறது. அவன் இன்னும் போகல, வேற ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள எங்கேந்தோ தாய் பறவை வந்துருத்து. அது பார்த்த அச்சோ, நான் கஷ்டப்பட்டு சமந்து இந்த ரெண்டு குஞ்சுகள் இப்படி மாறி நிறுத்தே, நான் என்ன பண்ணுவேன், அது கீக்கி அதோட பாட்டு அது கத்தின்னு கிடக்கிறது. மாடிக்கிட்டு மாடு தெரியாது, மாடிக்கிட்டேன்னு தெரியறது, மாடிக்க கூடாதுன்னு தெரியல, மாடிடுடோம்னு தெரியறது. மிருகங்களுக்கு அது ஒண்ணு இருக்கு, மாடிக்க கூடாது, மாடிட்டோம் 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 மாடிட்டோம்னா தெரியும். இதே மாதிரி மனுஷாலும் இருந்தா ரெண்டு ஜந்தும் ஒண்ணுதான். நம்மள அப்படிதான் பண்ணிக்கப்படாது பண்ணிக்கப்படாது பண்ணிக்கப்படாது, பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன். அப்ப ரெண்டுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், அது பாஷை அது பேசுறது, நம்ம பாஷை நம்ம பேசணும், அது பெரிய வித்தியாசமே கிடையாது. அதுவும் புலம்புறது, நம்மளும் புலம்புறோம். அதான் பெரிய வா சொல்ற மிருக ஜாதி மாதிரி வாழற வேலை கேட்க போய் கோவம், அது எப்படி மிருக ஜாதின்னு சொல்லலான்னு பல முயற்சிகள் பார்த்தோம்னா மிருக ஜாதியா தான் வேற ஒண்ணுமே இல்ல. மாட்டிட்ட பிறகு புலம்புறதான வழக்கு மாறி மாட்டிக்கப்படாது, பக்தி பண்ணுவோம், நாம ஜபவோம் பண்ணுவோம் தோணும், மாட்டேங்கிறது சத்தங்க சைத்தங்க கேட்கும் போது நம்ம தான் இருக்கு. அப்புறம் மாட்டிட்டு புலம்பி குருஜி ஒரு நாள் மாத்து வாங்க 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 வாங்கி விட்டா அப்ப வேற இப்படி திட்டிட்டாலேன்னு கோவம் வரும். அப்புறமா தான் ஆமா நம்ம இருந்திருக்க வேண்டாம். ஆனா இது புறாக்கு தெரியாது, மனுஷாளுக்கு இது உணர முடியும். மாடினுடுத்து தாய் பறவை பார்த்து அச்சோ, என் குழந்தைகள் படாத பாடுபடுறதே, அவர்களை காப்பாத்தணும் கெஞ்சனும் தோணவியா, தானும் போய் மாட்டிடுது. சரி என் குழந்தைகள் நானும் போய் மாட்டிக்கிறேன். அது போய் விழுந்தது. அவன் பார்த்தா பரவாயில்ல, குஞ்சு பறவை தான் கிடைச்சோம், தாய் பறவையும் கிடைச்சு பறவை வந்து போட்டான். அதுக்குள்ள அங்கிருந்து அப்பா பறவை வந்தது, மனைவி குழந்தைகள் தன் குடும்பமே அப்படி சின்ன பின்னமா அப்படி போயிருக்கு, அப்படி கடக்க அப்படியே வார்த்தை சொல்லணும். அவதூதர் என்ன வார்த்தை சொன்னாலும் அதே வார்த்தை அப்படியே ரிப்பீட் பண்றேன், கூட்டாளி சொல்லவே இல்லை. இப்படி என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சா, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைகள் என் மனைவி எல்லாரும் இப்படி மாட்டிட்டுதாலே நான் என்ன பண்ணுவேன், ஓ அது இது போய் அழக மாட்டிது. அவன் சந்தோஷம் நாளைக்கும் இப்படி சின்ன போயிட்டா நாளோ அஞ்சோ அம்மா அப்பா கூட குழந்தை எல்லாத்தையும் எடுத்துக்கணும், அவன் காரியம் சாதிச்சான். அது போல குடும்பத்துல பச்சைகள் அதிகமா வச்சுட்டு பகவத் பிரசாதம்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு என் வீடு என் மனைவி என் கணவன் என் குழந்தை என் பந்து என் சகோதரன் இப்படி போறவா மாட்டின்றே இருக்க மாயையில புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரக அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்ரத அவாவா பங்கு இழுக்கிறா அவாவா பங்கு இழுக்கிறா கடைசியில போய் மாட்டிக்கிறோம் ஓ அந்த ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் மாதிரி இன்னொருத்தர் 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 இந்த மகாபுரா எப்படி ஆசையில மாதிரி முழிச்சிருந்ததோ படாத பாடுபட்டதோ தன்னையும் இழந்ததோ அது போல சரியான உதாரணம் ராவணன் சூர்பனக சூர்பனக ராமனிடத்துல ஆசைப்பட்டா நடக்கல சீரிய கொலை பண்ண பார்த்தா பங்கம் பண்ணிட்ட மூக்கு அறுத்துட்டா உடனே போய் ராவண இடத்துல கதைய மாத்திட்டா கதைய மாத்திட்டா நான் உனக்காக சீதையை கொண்டு வரலான்னு போனேன் என் மூக்கு அறுத்துட்டா அப்படி ஒரு சீதையை நீ அனுபவிக்கிறனா அஜோ அண்ணா நீ என்ன பிரயோஜனம் அந்த சீதையை நீ எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்ல ஆஹா எந்த சத்தியத்தை தான் சொல்லுவான் இவன் நம்ப அங்கேந்து வந்து விழுந்து மாத்தி இதுல தப்பிச்சவன் விபீஷணன் மட்டும்தான் இந்த அண்ணா அப்படி பண்ணிட்டான் ஏண்டா அப்படி பண்ணி தொலைஞ்ச வேண்டா கொண்டு போய் கொடுன்னு விபீஷணன் சொன்னான் ஆனா கும்பகன் சொன்னான் கொண்டு போய் கொடுத்துருன்னு அதெல்லாம் முடியாதுன்னா சரி கொண்டு கொடுக்க மாட்டியா உனக்கு தம்பியா பிறந்துட்டேன் யுத்தம் பண்றேன் போனோம் ஒரு ராவணனுக்காக ஒவ்வொருத்தரா போய் மாடினான் இந்திரஜித்து லைனா போய் மாடினான் பெரிய மாடப்புறா கதை ஒரு சூர்பனக பொய்யா சொல்ல அவளிடத்துல வச்ச அபிமானத்தை ராவணன் மாட்டிக்க கூடவே கும்பகரன் முதற்கொண்டு இந்திரஜித் முதற்கொண்டு எல்லாரும் மாட்டிட்டு போனான்னா இதுதான் பக்தியில இருந்து பகவத் தியானம் பண்ணி குடும்பத்தை எல்லாரும் பக்த தியானத்தை இருந்து சொன்னா இந்த வம்பு வராது வசிஷ்டருடைய பிள்ளைகளை நூற்று கணக்கான பிள்ளைகள் விஸ்வாமித்திர சாபம் கொடுத்து அழிச்சு போட்டார் வசிஷ்டர் பார்த்தா சரி அவளுடைய சரீரத்துக்கு தான் முடிவு வந்தது ஆத்மாவுக்கு ஒண்ணும் முடிவு வரல பகவானே அந்த குழந்தைகளை உன்னை கற்பனை பண்ணிட்டேன்னு விட்டுவிட்டார் தேவேன்னு இல்லை மனசுல பாதிப்பு வரவே இல்லை பாதிப்பு வரவே இல்லை வசிஷ்டர் சரி அந்த குழந்தைகளுக்கு என் பிள்ளைகளா இருக்கணும்னு ஒரு கர்மபந்தம் இருக்கு அது வரைக்கும் இருந்தது அவ்வளவுதான் மனசுக்கு நடந்த அடிச்சுக்கல வசுதேவர் தேவகி மக்கள் நறுவரை கல்விடை போதை இழந்தவள் கண்ணெதிர்க்க போகிறது வசுதேவர் சொன்னார் பாரத கர்மா ஆறு குழந்தைகள் நம்மளோட பிறந்து இருக்கிற கர்ப்பத்தை சுமக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு கர்ம பந்தம் இருக்கு அதுக்கப்புறம் இல்லடி சரி அதனால மனசு கடந்து அடிச்சுக்கல ஆறு குழந்தை இழந்துட்டேன் நாங்களும் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படி தற்கொலை பண்ணி தரணும் சொத்து போச்சு சொத்து போயாச்சு சரி சரீரத்தோட பந்தம் இவ்வளவுதான் இதை விட்டுட்டு வேற மாதிரி உட்கார்ந்து என்னுடையது என்னுடையதுன்னு அபிமானத்துல போய் மாட்டிக்கும் பொழுது துக்கம் நெஞ்சு அடைக்கிறது மனசு பாத பாடு படுறது ஒன்னும் காரணமே இல்லை கர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மா ஜாகிரத ஜாகிரத எல்லாமே இவ்வளவுதான் ஒரு ஸ்திதி தான் தாய் தகப்பன் பந்து எல்லாருமே கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்னும் இல்லை அதனாலதான் ஜோர விச்சுர குருக்ஷேத்திர யுத்தத்தை இருக்க மாட்டேன்னு கிளம்பி போனார் ஆஹா என் பந்துக்கள் நினைச்சா அப்பதான் அர்ஜுனன் புலம்பி நான் என்ன பண்ணுவேன் எப்படி சண்டை போடுவேன் என்னுடைய தாத்தா என்னுடைய பெரியப்பா என்னுடைய மாமா என்னுடைய சித்தப்பா அழகா அவனே போய் வலையில விழுந்தான் ஆனா பக்கத்துல கிருஷ்ணன் ஒருத்தனால கிருஷ்ணா காப்பாத்துன்னு காப்பா கத்தினா வலையிலன்னு பகவான் எடுத்துக்கிட்டான் இதே மாடப்புறா கதை தான் அர்ஜுனன் விழுந்தான் ஆனா விழும்பொழுது கிருஷ்ணா காப்பாத்துறா கார்பண்ய தோஷ உபகத ஸ்வபாவம் கிருஷ்ண சரணாரவிந்தங்கள்ல விழுந்தானோ பிரபு அழகாக அந்த சம்சாரத்தை எடுத்து வெள்ள போட்டான் வதம் பண்ண பிறகு கூட நிம்மதியா இருந்தான் அவன் வதம் பண்ணி நிஜமாவே அர்ஜுனன் பண்ணது பாபமா இருந்தா கிருஷ்ணன் அதுக்கப்புறம் முகத்தை கூட முடிச்சிருக்க மாட்டான் அர்ஜுனன் பண்ணது சத்தியம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இது பாபமா இருக்கட்டும் ஆனா எனக்கு எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா புத்தி சாத்திரியமா இருந்தாலும் அர்ஜுனன் அப்படி கண்ணு போட்டிருக்கப்படாது பந்துக்களோட சண்டை போடலாமான்னா நான் ஒத்துக்கிறாளோ இல்லையோ தெய்வம் அது நியாயம்னு சொல்லிடுச்சுனா அது நியாயம்தான் தெய்வம் ஒரு விஷயத்த நியாயம் தர்மம் முடிவு பண்ணி அதை நம்ம பண்ணணும்னு சொல்லி ஆச்சுன்னா அதை பண்ணியா ஆகணும் அது அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா கணவனா மனைவியா குழந்தையான்னு பார்த்தோம்னா அடி வாங்கி பரசுராமர் மாதிரி இருக்கணும் வெட்டி போடுறான் வெட்டி போட்டார் அம்மாவை வெட்டு, சகோதரர்களை வெட்டு, அதுக்கு என்ன வெட்டுறேன், சரீரம் தானே தப்பிடமும் வெட்டி போடுங்க. ஆத்மா வெட்ட முடியும் நல்லா தெரியும். அப்பா சொல்லியாச்சு, குரு சொல்லியாச்சு, வெட்டி போட்டுட. ஆச்சரியமா திரும்ப என்ன வேணும்னு கேட்டா, அவளுக்கெல்லாம் திரும்ப உயிர் வரணும், நான் வெட்டி போடணும்னு மறந்து போயிடணும். மனசுல பந்தம் இல்லாததுனால அவ்வளவு அழகா கேட்கும். இந்த புறாக்கள் எல்லாம் பந்தப்பட்டு நடுக்கும், பாசத்தை மாடி நடுக்கும். அதனால எல்லாம் தன்னையும் சேர்த்து கொண்டு போய் அதில் பாதாளத்தை தள்ளி விட்டுறது. இதுதான் அவங்க புரியும்படி சொல்லணும்னா, இந்த கரண்ட் ஷாக் அடிச்சு யாரும் நின்று இருப்பா, அப்படி ஆடி நீங்க போய் தொட்டையெல்லாம் உங்களையும் சேர்த்து அடிக்கும். சட்டையை வச்சு அவள் அடிக்கலாம், அவளைதான் ஆஹா அவா மாடி விட்டாலே நான் போய் காப்பாது, உங்க கையால நீங்க பிடிச்சா உங்களை அடிக்கும். அச்சுத்த இவா ரெண்டு பேருக்கா இன்னொரு பேர் பிடிச்சா அவள் அடிக்கும். இதுதான் சம்சாரத்துடைய பலம். இப்படித்தான் உங்களை அடிக்கப்படாதுன்னா கட்டையை வச்சு தட்டணும். ஐயோ கட்டையை வச்சு நான் தட்டலாமா, நான் கட்டையை வச்சு தட்டா அவளுக்கு வடிக்கணும் என்ன, நீங்க பிடிச்சு நீங்களும் அப்படி உங்களை அப்படி ஆடிஞ்சே இருக்க முடியும். சம்சாரத்துடைய பலம் இதுதான். இந்த நாடப்புறாக்கள் இப்படித்தான் ஓவனா போய் மாட்டின்றது. இந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்கோ. அதனால குடும்பத்துல எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் அன்பா இருக்கணும். ஆனா பற்றுதல் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் போல தெரியும். நாமச்சவம் பண்ணலாம் சரியா, நாமச்சவம் பண்ணலாம் தான் இது சரியாதே. உடனே எல்லார்ட்டையும் பேசப்படாது, உடைய ஆத்து ஒருத்தர் அப்படி முடிச்சு முறைச்சுக்கணும். நான் ஆத்மா, நீ சரீரம், உனக்கு சம்பந்தம் கிடையாது. அப்பா பார்த்து நீ சரீரம் தான், நீ ஒன்னும் ஆத்மா கிடையாதுலாம் சொல்லிட்டு இருந்தா அது பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அந்த மரியாதை, இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய தர்மம், தர்மம் சத்தியம் நியாயம் தெய்வத்திற்காக பழகும்போது எதுவும் எதையும் பாதிக்காது, எதுவும் எதையுமே பாதிக்காது. நல்லா ஞாபகம், உண்டான குழந்தைய இழந்த ஆனா குருவா இருந்த குழந்தைய ஏற்றுனுட. பெருசா பாதிப்பு வரணும். மனசு எப்படி இருக்கணும்னு அதை விட்டுட்டு உங்களுக்கு தோன்றபடிதான் நியாயம், உங்களுக்கு தான் தர்மம். ஏன்னா பல பேர் அலறத பார்த்தா ஐயோ அலறாலே உரிக்கி நம்ம இருந்துருக்கு, கடைசியில் அவன் நம்மளால கிடையாது அழுதுலையும் அப்புறமா நம்ம முடிஞ்சிருக்கு. பல சந்தர்ப்பங்களில் குழந்தைகளோட அழுகி அப்படிதான் இருக்கு. உங்க இடத்துலேருந்து இறக்கம் வாங்கிக்கிறதுக்காக ஒவ்வொன்று வீடு இந்த பேர் அந்த ஆள் ஐயோ குழந்தை அழறதே அப்படின்னா திருப்பி ஆரம்பிப்போம். கட்டகாசம் மாறப்புறா மாதிரி மாட்டிக்கிறவன் வீழ, அது மாதிரி இல்லாதவன் ஜெயிக்க. நீ எப்படி மாட்டிக்கிறேன்னு பாத்துக்கோங்க, அது எப்படி மீண்டு வரணும்னு பாத்துக்கோ. நாம ஜபம், நாம ஜபம் குழந்தைதானே பாவம். என்ன தெரியும், அம்மாக்கள் எல்லாம் புருஷ குழந்தைகளை வக்காலத்தை வாங்கிட்டு போவா, அப்பாக்கள் எல்லாம் பெண் குழந்தைகளை வக்காலத்தை வாங்கிட்டு போவா, கடைசியில ரெண்டு பேருமா சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து உருப்படாம போற கூட்டமா இருக்கு. வேற ஒண்ணும் இல்லை, வேற ஒண்ணுமே கிடையாது, வேற ஒண்ணுமே கிடையாது. சரீர அபிமானத்தினால இந்த சரீரம் இப்படி கஷ்டப்படுறது, அந்த சரீர கஷ்டம் நம்மளா முடிவு பண்ணிக்கிறோம். நம்மளா பல சந்தர்ப்பங்கள்ல நிஜமாறு கற்பனையா முடிவு, நமக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இதுல கஷ்டம் வந்திருக்குன்னா நம்ம குழந்தைக்கு அந்த மாதிரி அதுக்கு அது கஷ்டம்னு அர்த்தம் கிடையாது, அதுக்கு அது ஒரு பாடமா கூட இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெரியறதுதான். பல விஷயம் நமக்கு சுகமா இருக்கலாம், சில பேருக்கு அது கஷ்டமா இருக்கலாம். நீங்களா உங்க புத்திய கொண்டு நான் இப்படி கஷ்டப்பட்டேன், ஏன் குழந்தை இப்படி கஷ்டப்படுறதுன்னு நினைச்சிட்டு முட்டாள்தான். சரியா அதெல்லாம் நான் சொல்றது குழப்பற மாதிரி இருக்கும், ஆனா சத்தியமா நாமஜபம் பண்ணதான் தெளிவா புரியும். பந்தப்பட்டு மாட்டிக்காதுதான் சொல்ல முடியும், இதுதான் ரகசியம். அவர் சொன்ன மாறப்புறா மாதிரி சம்சாரத்தை அதீதமான பிரீத்தி இருக்கிறவன் இதே மாதிரி இருந்து 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 தன்னையும் நஷ்டப்படுத்தி அடுத்தவாளையும் நஷ்டப்படுத்திக்கிறான். அது மாறப்புறா விரத்திலிருந்து நான் கத்துண்ட பாடம். சம்சார சாகரம் கோரம் அனந்த க்ளேஷ பாஷம். ஆரம்பத்திலேயே புத்திர சொன்னார், திருதராஷ்டிரா துரியோதனன் ஒருத்தன் மேல பாசம் வச்சு நீ வீணா போகிற துரத்தி எடுத்து கொண்டு போடுது, மீதி இருக்கிற பிள்ளைகளா பழைப்பா. இந்த ஒரு பிள்ளை மேல ஆசை வச்சு பண்ணனா நீ எல்லாத்தையும் இழப்பதான் சொன்னார். சரியா நூறு குழந்தைகள் நடந்த இந்த ஒரு பிள்ளை மேல வச்ச பாசத்துல அவன் மேல வச்ச மரியாதையில துச்சாதனன் கர்ணன் தகு பெரிய கூட்டமே போச்சு. கூடவே எங்க அண்ணா இந்த அண்ணா இந்த அண்ணா இந்த அண்ணா இந்த அண்ணான்னு நூறு பேரும் துரியோதனன் பின்னாடி போய் உருப்படாம போனார்கள். தஸ்மாத் ஜாக்ரத ஜா, நீதி பயமுறுத்தல் நாளைக்கு. நாளையோட இந்த இடத்துல இப்போதைக்கு ஏகாசனம் முடிக்க முடியல ஃபுல்லா. அவருடைய 24 குருமார்கள், நாளைக்கு எத்தனை குருமார்கள் எனக்கு தெரியாது. அது வரைக்கும் ராதே
கிருஷ்ணா. ராகவதலுக்கோ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜீவன ஸ்மரணம் சத்தஞ்சி ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ
நாளை காத்தால 11 மணிக்கு காந்தி நகர் தான் பத்தின ராதே கிருஷ்ணன். நாளை சாயங்காலத்தோட இங்க ஏகாசனம் முடியாது. ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ராகவேந்திர மண்டல ராதே டாபிக் நிறைய பாத்து விஷயம் இருக்குங்களா?